அடியன் சுவாமி இருக்கடா?
ஆ, லைன்ல இருக்கேன்.
அடி அடியன் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் சுவாமி.
சரி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்மதரதீருவதுங்கராஜம் த்ரையந்த யுக்மகத பூரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமந் வேதாந்த ராமானுஜமுனி கருணாரத்த வேதாந்த யுக்மோ ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமந்தம் ஸ்ரீமந் வேதாந்த ராமானுஜ முனிம பரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் என் உயிர் தந்தளித்த வரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும் பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனிகளவோ பந்தேனாதன் இன்ன முத திருமகள் என் இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடி கரடைகின்றேனே சமஸ்தஜனநீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவரூபிணீம் கமப்யனவதிம் வந்தே கருணா வருணா ஹரயம் ருஷஜைன தபஸ்தானாம் ஸ்வயம் யக்னிமுபாகதம் திசந்து மே தேவ சதா துனியாதயா தரங்கானுச்சராஃ கடாக்ஷாஃ ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் உபவீதினமூர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத்புண்யஃபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யுதீனாம் பூமன்னு மாது பொருந்தியமார்வன் புகழ் மலிந்தபா மன்னு மாற நடி பணிந்துய்ந்தவன் பல்கலையோர்தாம் மன்ன வந்த விராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோம் மகன் நாமங்களே தருக்கச்சவளரும் சாக்கிய பேய்களும் தாழ்ஷடையோன் சொற்கற்றசோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க குறும்புசை நீசரும் மாண்டனரின் நிகழ் நிறத்தே பொற்கற்பகம் எம்மி ராமானுஷமுனி போந்த பின்னே நம்முடைய சரணாகதி சம்பிரதாயத்தின் உயர்ந்த ஆச்சாரர்களுடைய வைபவத்தை எம்பெருமான் தொடங்கி இப்பொழுது பாஷ்யக்காரர் அளவும் அனுபவித்து கொண்டு வந்தோம். பாஷ்யக்காரருடைய பிரபாவம் பலவிதங்களாக அனுபவிக்கும்படியாக கிடைச்சது. அதிலே பாஷ்யக்காரரை சென்ற வாரம் தரிசனஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ற ரீதியிலே அனுபவிக்க ஆரம்பித்தோம். எல்லா ஆச்சாரியர்களும் தரிசனஸ்தாபனம் பண்ணுகிறார்கள். தரிசனம் என்றால் சித்தாந்தம். ஒரு மதத்துக்கு தரிசனம் என்று பெயர். ஏன்னா தரிசனம் என்பது பார்வை என்று பொருள். எது பார்வையை கொடுக்கிறது? ஒரு ஜீவாத்மாவுக்கு நல்ல பார்வையை கொடுப்பது சித்தாந்தமானபடியினாலே ஆத்மாவை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் மற்ற தத்துவங்களை பற்றியும் நல்ல பார்வையை கொடுப்பது சித்தாந்தமானபடியினாலே சித்தாந்தத்தை தரிசனம்னு சொல்லு வழக்கம். நம்முடைய சித்தாந்தம் ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்னும் ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனம் என்னும் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் என்னும் இப்படி பல பிரகாரங்களாக சொல்லப்பட்டு வந்து வருகிறது. உபய வேதாந்த சம்பிரதாயம் என்பதாகவும் திருநாமம் உண்டு. இது பல முகங்களினாலே பல பெருமைகளை உள்ளடக்கியிருப்பதனாலே பல திருநாமங்களை உடையது நம்முடையதான சித்தாந்தம். ஆதியிலே சனாதன தர்மம் என்னும் வைதிக சித்தாந்தம் என்னும் பின்னால் ஸ்ரீமன் நாதமுனிகள் தொடங்கி உபய வேதாந்த சம்பிரதாயம் என்பதாக பிரசித்தியை அடைந்து பின்னால் எம்பெருமானார் தரிசனம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. இதுவே சுவாமி தேசிகனாலே நன்கு ரட்சிக்கப்பட்டு நமக்கெல்லாம் மிகவும் விசாலமாக சுப்பிரதிஷ்டமாக இருப்பதனாலே தேசிக சம்பிரதாயம் என்னும் சொல்லப்படுகிறது. பொதுவிலே தரிசனம் என்பது சித்தாந்தம் என்று அர்த்தம். நம்முடையதான சித்தாந்தம் இப்படி எம்பெருமான் தொடங்கி எல்லா ஆச்சாரியர்களாலும் நன்கு ஸ்தாபிக்கப்பட்டு வந்தாலும் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்தாபிச்சு வச்சதுதான் இன்று நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமையாக ஒரு மிகவும் உபயோகமுடையதாக எல்லா ஆச்சாரியர்களுமே பாஷ்யக்காரர் தான் ஸ்தாபிச்சு வச்சார் என்று கொண்டாடும்படியாக அத்தனை உறுதிப்படுத்தி கொடுத்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரரானபடியினாலே இது எம்பெருமானார் தரிசனம் என்னும் ராமானுஜ சித்தாந்தம் என்னும் சொல்லப்படுகிறது. அதனால தான் தரிசன ஸ்தாபகர் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று சொல்லுகிறோம். போனவா விவகாரம் சொன்னோம். தர்சனம்னா என்ன, ஸ்தாபனம்னா என்ன, அது பாஷ்யக்காரர் எப்படி பண்ணி கொடுத்தார் என்பதை பார்க்கறது இந்த வாரத்தினுடைய உபன்யாசத்தினுடைய சாரம்னு சொன்னோம். போன வாரம் அந்த விஷயம் சொல்லி முடிக்க முடியல, அதனால இந்த வாரமும் தொடர்ந்து சொல்லுகிறோம். தர்சனம் என்பது சித்தாந்தம், மதம்னு சொல்லுவோம். நம்முடைய சித்தாந்தம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம். ரொம்ப வைதிகமாக சொல்லணும், சாஸ்திர பிரகாரம் சொல்லணும்னா ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். இந்த ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபித்து கொடுத்தவர் ஸ்ரீபாஷ்யகாரன். இது புதியதாக ஸ்தாபிக்கப்பட்டது என்பது மிகவும் தவறான அபிப்பிராயம். முன்னாலேயே இருந்தது, அது க்ஷீணிச்சு போனதுனால, அது க்ஷீணிச்சு போனதை மீண்டும் உயிர்ப்பித்து ஸ்தாபிச்சு கொடுத்ததுனாலே தர்சன ஸ்தாபகன் ஸ்ரீபாஷ்யகாரர்னு சொல்கிறோம். வேதம் எப்பவும் உண்டு, வைதிக சித்தாந்தம் எப்பவும் உண்டு, எம்பெருமான் எப்பவும் சர்வலோக சரண்யன்தான், அவன்தான் சர்வஸ்மாத்பரன், அவனேதான் எல்லாத்துக்கும் ஆத்மாவாயிருக்கிறவன், அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், ஸ்ரீயப்பதியான நாராயணன், ஸ்ரீவன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பது ஒரு புது தத்துவம் இருக்கும். அது புது தத்துவம் அண்ணு. வேதமெல்லாம் சனாதன தர்மத்தையே அனாதியாக எல்லா பிரளயங்களுக்கு பிறகு உண்டானதான எல்லா சிருஷ்டிகளிலேயும் இதே சித்தாந்தத்தை தான் சொல்லிக் கொண்டிருப்பது. அதை பாஷ்யக்காரர் புதுசாக என்ன சொல்லிக் கொடுத்தார்னு ஒன்றும் இல்லை. ஆனால் எது உயர்ந்த தத்துவமோ அது மறைஞ்சு மறைஞ்சு போன போது மீண்டும் மீண்டும் அதை உயிர்ப்பிச்சு கொடுக்குறவா உண்டு. அதை ஸ்ரீபாஷ்யக்காரர் நன்னாக உயிர்ப்பித்து நிலைநாட்டி கொடுத்தவர். அதனாலே நாதமுனிகள் அருளி செய்ததையோ, ஆளவந்தார் அருளி செய்ததையோ தான் ஸ்ரீபாஷ்யக்காரரும் அருளி செய்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதை நிறைய பேருக்கு தேசமெல்லாம் அறியும்படி செய்து கொடுத்து அப்போது இருந்ததான அத்தனை பிரதிவாதிகள், அதாவது இதர சித்தாந்தங்கள் எல்லாம் பொய் சொல்லிக்கொண்டு பறைசாற்றி கொண்டிருந்ததான சித்தாந்தங்களை எல்லாம் களைஞ்சு எடுத்து ஸ்தாபிச்சு கொடுத்ததுனாலே ஸ்ரீபாஷ்யக்காரர் தர்சன ஸ்தாபகர். ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன சொல்லிக் கொடுத்தார் என்று அறிஞ்சு கொள்ள வேண்டியதுதான் முக்கியம். ஒரு ஆச்சாரியன், ஒரு மதகுருவானவர் என்ன சொல்லிக் கொடுக்கணும்? முதலிலே இந்த ஜீவாத்மாவானவன் இந்த சம்சாரத்திலே இப்பொழுது பிறந்திருக்கிற பிறவியோடே இவன் முடிந்து போவன் இல்லை. எப்படி இவன் பிறக்கும் போது தன்னை எறியாமல், தன் வசம் இல்லாமல் எப்படி விதிவசத்தினாலே பிறக்கிறானோ, அதே போல முடியும் போதும் விதிவசத்தினாலே முடிஞ்சு போகிறான். முடிஞ்ச பிறகு என்ன ஆகிறான்? ஒரு 50 வருஷம் 100 வருஷம் வாழ்க்கை தானா ஜீவாத்மாவுக்கு? நாயம் தேவோ நமத்யோவா நத்திரியக்கு ஸ்தாவரோபிவா ஞானானந்தமயஸ்துவாத்மா சேஷோஹி பரமாத்மனஹ என்பதைத்தான் முக்கியமாக ஒரு ஆச்சாரியர் உபதேசம் பண்ண வேணும் என்று சொல்லிக் கொடுத்தார். ஜீவனானவன் இந்த முதல் மூச்சுக்கும் கடைசி மூச்சுக்கும் இடைப்பட்டிருக்கிறதான வாழ்க்கையிலே இவன் பண்டிதனாயிருந்தானோ இல்லை பாமரனாயிருந்தானோ, பணக்காரனாக இருந்தானோ ஏழையாக இருந்தானோ, ஆரோக்கியத்தோடு இருந்தானோ இல்லை வியாதியினால்தான் கஷ்டப்பட்டானோ, எல்லாரும் புகழும்படியாக இருந்தானோ இல்லை இகழும்படியாகத்தான் இருந்தானோ, எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு க்ஷணத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு அந்தஸ்தும் இல்லை, ஒவ்வொரு சுகமும் இல்லை, ஒவ்வொரு கஷ்டமும் கூட இது நாம் செய்து வைத்த கர்மாவினுடைய பலன் மட்டுமே தானே ஒழிய, இது எந்த விதமான ஒரு ஆக்சிடென்டலாக இதுவும் எதிர்பாராத தானே நடந்து போகிறதான ஒரு எதிர்பாராத ஒரு வாழ்க்கை அண்ணு. இது மொத்தமே எல்லாமே செய்து வைத்த கர்மாக்கள் நமக்கு செய்து கொடுக்கிற பலன் என்பதை தான் உணர வேண்டும் முதல்ல. அப்படியானா இப்படி கடைசி மூச்சு விடுகிறானே, கடைசி மூச்சு விட்டவன் திருப்பியும் என்னவாக போகிறான்? உலகம் நமக்கு தெரிஞ்சே எத்தனையோ 1000 வருஷங்களாக இருக்கிறது சரித்திரத்தில் பார்க்குறோம். மகான்கள் மகரிஷிகள் ஜீவாத்மாவுக்கு எத்தனையோ பிறவிகள் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் என்று அனுபவபூர்வமாக சாட்சாத்கரித்து சொல்லிக் கொடுத்துருக்கா. அப்போ இந்த ஜீவாத்மா இந்த பிறவிக்கு பிறகு என்ன பாடுபட போகிறானோ அந்த பாடு இனிமேல் படக்கூடாது. ஏற்கனவே பிறந்த பிறவிகள் போலே இனிமேல் ஒரு ஜென்மம் எடுத்து ஜீவாத்மாவானவன் ஒரு துன்பமும் படவே கூடாது. சம்சாரம் இத்தனை கிளேசத்தை கண்ட பிறகும் மீண்டும் இவன் இதே கிளேசம் உள்ளதான சம்ஸ்காரத்திலே சம்சாரத்திலே பிறக்காமல் இருப்பதற்கு ஒரு ஆச்சாரியர் மத குருவானவர் முதலிலே உபதேசம் செய்ய வேண்டும், என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன கிடைக்கப் போகிறது என்பது தான் நாம் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்பதாக சொல்லுவோம். நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் யார், நம்முடைய வாழ்வு என்ன, நாம் வாழ்ந்த வாழ்வு என்ன, வாழப்போகிற வாழ்வு என்ன, இப்படி நம்மையெல்லாம் வாழ்விலே நடத்தி போகிறவன் யார், இந்த ஈஸ்வரனா விதியா, இந்த உலகத்திலே தானே வாழறோம், நம்ம சுத்தி இருக்கிற உலகம் என்பது என்ன, இந்த உலகத்திலே நம்ம கொண்டு வந்து வச்சவன் யார், உலகம் ஏன் இப்படி விசித்திரமாக பல பல ஆச்சரியங்களை உள்ளடக்கியதாக நம்மளை இழுத்து சுகப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதுமா இருக்கிற இந்த உலகம் என்ன, இந்த விஷயங்களை அவசியம் தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே மீண்டும் அகப்படாமல் இருந்தால் சுகமா, அகப்பட்டு மாட்டிக்கொண்டால் சுகமா, இந்த உலகத்தை கடப்பது என்பது எப்படி சாத்தியம், இயற்கையை மீறி எப்படி மாற முடியும் என்பதை தான் முதல்ல தெரிந்து கொள்ள வேணும். அதற்குத்தான் வேதாந்தம் என்றும் இல்லை இதர மதங்கள் என்றும் அந்தந்த மத குருமார்கள் எல்லாமே உபதேசம் பண்றா. பிறந்த பிறவிகள் போதும், இனி இந்த ஜீவாத்மா அல்லல் படாம கஷ்டப்படாம சம்சார துக்கத்தையே அனுபவிக்காம இவன் முடிவை அடைந்து முக்தியை அடைய வேண்டும் என்று சொல்ல வந்ததுன்னா சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாம். எத்தனையோ பேர் எவ்வளவோ சொல்லிக் கொடுக்குறா உலகத்துல வாழறது எப்படி நன்னா வாழணும், ஐஸ்வர்யத்தை எப்படி நிறைய சேர்த்து கொள்ள வேணும், காரியங்களை செய்வதில் எப்படி சமர்த்தனா இருக்க வேணும், அதனால காரியங்களெல்லாம் நன்னா செய்யறதுக்கு இன்ஜினியரிங் வாசிப்பா, வைத்தியம் எல்லாம் தெரிஞ்சு கொள்றதுக்கு டாக்டர்னு வாசிப்பா, கணக்குகள் எல்லாம் நன்னா தெரிஞ்சு கொள்றதுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படின்லாம் வாசிப்பா, இதே போல கடலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மெரைன் டெக்னாலஜி வாசிப்பா. இப்படி உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதா, எத்தனை எவ்வளவு சூக்ஷ்மமா இருந்தாலும் சரி, அது கம்ப்யூட்டர்லேருந்து இன்னும் ஆகாஷம் இப்போ ஏரோப்ளைன் பண்றாளே அது வரைக்கும் எத்தனையோ டெக்னாலஜி இருக்கு. எல்லாம் என்னதுன்னு பகவத் விஷயத்தை சொல்லும்போது பகவத் விஷயத்தை ஒப்பு பார்த்தால் இதெல்லாம் எல்லாம் செருப்பு குத்துவதற்கு கற்றுக்கொள்ளும் வித்தியைகள், அதாவது செருப்புல ஆணி குத்துறதுக்கு கற்றுக்கொள்ற வித்தியைகள் போலத்தான். ஏன்னா எப்படி செருப்பை எவ்வளவு நுணுக்கமாக தயாரிக்கலாம், எவ்வளவு பதமாக தயாரிக்கலாம், எவ்வளவு விலவாசியோடு தயாரிக்கலாம், எவ்வளவு காலுக்கு அரவணைப்பாக தயாரிக்கலாம் என்று எப்படி எப்படியெல்லாம் நுணுக்கமாக 10 வருஷம் 20 வருஷம் ரிசர்ச் பண்ணி எத்தனையோ சிரமப்பட்டு இந்த செருப்பு குத்துற வித்தியை, செருப்பு தயாரிக்கிற வித்தியை கற்றுண்டாலும் அந்த செருப்பு தயாரிக்கிற வித்தியினாலே செருப்பை போட்டுக்கொண்டவன் செருப்பு எப்படி அழிய போகிறதோ அதே போலத்தான் இதுவும் ஒரு காலத்துக்கு உட்பட்டு எல்லாம் அழியக்கூடியதான விஷயங்களை பற்றி பேசுவதனாலே பகவத் விஷயத்தை தவிர இருக்கிற எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் எல்லாம் செருப்பு குத்தவோ பாதின்னு அது பகவத் விஷயத்தில் ஆச்சாரியர்கள் சொல்லுவார். அதனால் அழியக்கூடிய வித்தியைகள் 1000 இருக்கும், ஆனால் அழியாத ஆத்ம தத்துவத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் சித்தாந்தமாக இருக்கணும். ஆனால் இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி விசாரிக்க வந்தவா போன வாரம் சொன்னேன் இல்லையா, இப்படி கண்ணன் திருநாட்டுக்கு அலங்கரித்த பிறகு கலியுகம் பிரவேசித்து விட்டதுனாலே எங்கு பார்த்தாலும் எல்லாம் ஒரே தலைவிரி கோலம் ஆயிடுத்து. மகரிஷிகள் எல்லாரும் கண்ணன் இல்லாத பூமியிலே, பெருமாள் சஞ்சரிக்காத பூமியிலே கலியுகம் பிரவேசித்து தலைவிரித்தாடுவது இந்த பூமியிலே நாம் ஒருத்தர் கண்பட வாழ்வதும் தகாதுன்னு மகரிஷிகள் யோகீஸ்வரர்கள் எல்லாரும் அவரவர்கள் கண்மறைஞ்சு பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து மறைஞ்சு போனதுனாலே ஒரு நல்ல உத்தமோத்தமமான சகல சித்திகளையுடைய மகான்கள் கைவிட கண்பட கிடைக்காததுனாலே அந்த உண்மையான சாட்சாத்காரத்துடைய மகான்கள் இல்லை என்பதான் நிலை ஏற்பட்ட போது பலர் பலர் விதமாக சத்விஷயங்களை பேச ஆரம்பிச்சு அதுலேயே பல குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு அதனாலேயே ஏற்கனவே இருந்ததான மறைஞ்சும் ஐயோ கொஞ்சமாயும் லகுவாயும் இருந்ததான பல சித்தாந்தங்கள் எல்லாம் ரொம்பவும் தேசத்திலே பரவி போய் அதுலேயும் அசோக சக்கரவர்த்தி என்பவன் புத்த மதத்தை ஆசிரியிச்சு பாரத தேசம் பூராவும் புத்த மதத்தை பரப்பி அதையே ஒரு பிரதானமான சித்தாந்தமாக காட்டினதிலே வேதாந்தம் ரொம்ப நலிஞ்சு போயிருந்ததான நிலைமை. அதை அடக்குவதற்கு சங்கரர் முதலானவர்களாம் பிரயத்தனப்பட்டு அவாளும் ஒரு விதமான சித்தாந்தங்கள் எல்லாம் உண்டாக்கி வச்சாலும் கடைசியிலே என்ன மறைஞ்சு போச்சு உண்மையான ஸ்ரீமன்னாராயணன் பரதத்துவம், அவனுடைய திருவடிகள் சர்வலோக சரண்யமான திருவடிகள். அந்த திருவடிகளிலே ஆசிரயிச்சவருடைய அத்தனை விதமான பாபங்களையும் ஒரு க்ஷணத்திலே மன்னிச்சு பரமகாருணிகனாய் நிரவதிகமான கிருபையினாலே ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் தன் பரம ரொம்ப சுகுருத்தாக தன்னுடைய அத்தியந்த அபிமான குழந்தை போலே ரட்சிக்கிற ஈஸ்வரனை எல்லாரும் மறைஞ்சு போயிட்டாலே மறந்து போயிட்டாலே என்பதுதான் பின்னால் நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் மீண்டும் உலகத்திலே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சதுல எல்லா சத்சம் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுத்த அத்தனை சத்விஷயங்களையும் ஆழ்வார்களுடையதான அவருடைய பாசுரங்களுடைய சாரங்களை எல்லாம் திரட்டி கொடுத்து ஆழ்வார் பாசுரங்கள் என்ன, வேதாந்த சம்பிரதாயம் என்ன, அதுவும் எம்பெருமான் தானே அவதரிச்சு எப்படி விபவாவதாரம் பண்ணினானோ, எப்படி க்ஷீராதியில இருப்பானோ இல்ல வைகுந்தத்தில் இருப்பானோ இல்ல விபவாவதாரங்கள் பண்ணினானோ அதே போல அர்ச்சாவதாரம் பண்ணி ஆங்காங்கே ஒரு வைபவமும் தன்னுடைய பிரபாவம் குறையாமல் பிரத்யக்ஷமாக சேவை சாதிக்கிற அந்த பெருமாளையும் நாம் விடக்கூடாது என்று அந்த பெருமாளோடே நம்முடைய வேதாந்தத்தையும் நம்முடைய ஆழ்வார் பாசுரங்களையும் அப்படியே கூட்டி கொடுத்து நமக்கு இதுதான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவமான வாழ்க்கை, இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவமான சித்தாந்தம்னு ஸ்தாபிச்சு கொடுத்தவர் ஸ்ரீபாஷ்யகாரர். ஸ்ரீபாஷ்யகாரர் நமக்கு சொல்லிக் கொடுத்த சித்தாந்தத்தை பாஷ்யகாரருடையதான 9 கிரந்தங்களிலே பார்க்கிறோம். ஸ்ரீபாஷ்யகாரர் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாக மூன்று கிரந்தங்கள் அருள் செய்தார். அதில் ஸ்ரீபாஷ்யம் என்ற பிரசித்தமாயிருப்பது தீபம் சாரம் என்பதா சொல்லுவார். பிரம்மசூத்திரத்துக்கே வியாக்கியானமாக தீபம் என்னும் சாரம் என்னும் கிரந்தங்கள் அருள் செய்தார். கீதைக்கு விஸ்தாரமான பாஷ்யமாக கீதா பாஷ்யம் அருள் செய்தார். உபனிஷத்துக்களுக்கு சங்கரர் முதலான பெரியவர்கள் வியாக்கியானம் 10 தசோபனிஷத்துகளுக்கும் பண்ணியிருக்கா. உபனிஷத்துக்கள் ரொம்ப இருக்கு, ஆனா அந்த உபனிஷத்துக்களிலேயும் நிறைய புது புது உபனிஷத்துக்களை எல்லாம் உருவாக்கி நிறைய பேர் ஏகமா சேர்த்து விட்டா. அதனால பெரியவர்கள் ஒரு வியவஸ்தை பண்ணிண்டா, புது புதுசா நிறைய சேர்ந்து போச்சு, எல்லாத்துலயும் அவாவ அபிப்பிராயத்தெல்லாம் கலந்து வச்சுட்டா. அதனால பிராச்சீனமாயும் பலகாலம் பெரியவர்கள் கையாண்டதாயும் இருக்கும் சில உபனிஷத்துக்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கறது, ஏன்னா அதுதான் அது அந்த வேதத்தினுடைய ஹிருதயத்தை கொஞ்சம் கூட பிசகாம அப்படியே சொல்லி தருவது உபனிஷத்து வேத பாகமாகவே இருப்பது. அப்படி அத்தியயனத்திலே வேத பாகமாக இருந்து கலப்படமில்லாமல் பிராச்சீனமாக நம்முடைய முன்னோர்கள் அனுசந்தானம் பண்ணி கொண்டு வந்து கையாண்ட உபனிஷத்துக்களிலேயும் சிலவற்றை மாத்திரம் முக்கியமாக எடுத்து வச்சுண்டு அதை மாத்திரமே நம்ம வேதாந்த விசாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ள வேணும், மற்றதெல்லாம் ஏகமாக புதுசு புதுசாக கலந்து போகிறது என்பதனால முக்கியமாக தசோபனிஷத் என்று சங்கராச்சாரியன் முதலிய பெரியவர்கள் சில 10 உபனிஷ ஈசகேன கடப்பிரஷ்ன மண்டும் ஆண்டூக்கிய தித்திரி என்ற ஒரு 10 உபனிஷத்தை மாத்திரம் முக்கியமாக எடுத்து வியாக்கியானம் பண்ணினான். அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் போதும் அவாவா சித்தாந்தத்துக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சதுனாலே அதுலேயும் வியாக்கியானத்திலே தவறுகள் இருப்பதெல்லாம் சுட்டி காட்டுறதுக்காக ஸ்ரீபாஷ்யகாரர் வேதார்த்த சங்கிரகம் என்கிற ஒரு உயர்ந்த கிரந்தத்தை அருளி செய்தார். வேதார்த்த சங்கிரகம் என்பது வேதாந்தத்தினுடையதான, வேதாந்தம் என்றால் உபனிஷத்துக்கள், இந்த உபனிஷத்துக்களிலே அர்த்தம் கொள்ள வேண்டிய விஷயங்களிலே தானே ஸ்பஷ்டமா இருக்கிற விஷயத்துக்கு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணதே போதும். ஆனா ஸ்பஷ்டம் இல்லாமல் எந்த இடத்திலே சூக்ஷ்மமா சொல்லியிருக்கோ அந்த சூக்ஷ்மமான இடங்களிலே வியாக்கியானம் பண்ண வந்த சங்கரன் முதலானவர்கள்லாம் அவாவா கொள்கைகளை புகுத்தி வச்சாலே ஒழியோ உண்மையாகவே வேதம் என்னத்தை அபிப்பிராயப்பட்டது, உபனிஷத்து என்ன சொல்ல வந்தது, சர்வமான இதிகாச புராணங்கள் என்ன, எல்லா அதுமேல் தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் எல்லாத்தினுடைய ஹிருதயத்தையும் பார்த்து அந்த வேதம் என்ன சொல்லித்து என்பதையும் அப்படியே அனுசரித்து நேரான வியாக்கியானம் எப்படி பண்ணுவது என்று காட்டுவதற்காக எந்தெந்த இடத்துல எல்லாம் தவறாக வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கோ அந்த மாதிரியான இடங்களுக்கு மாத்திரம் தெளிவான வியாக்கியானங்களை சொல்லி இப்படி அர்த்தம் இப்படி தான் அர்த்தம் பண்ணணும்னு ஒரு வழிகாட்டி கொடுத்தார் வேதார்த்த சங்கிரகத்தில். பாஷ்யக்காரர் அருள் செய்ததான முக்கியமான இப்பொழுது நாம் பார்த்த கிரந்தங்கள் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாக மூணு மூணு கிரந்தங்கள், கீதைக்கு வியாக்கியானமான கீதா பாஷ்யம், உபனிஷத்துக்களுக்கு எவ்விதமாக அர்த்தம் கொள்ள வேணும் என்று சந்தேகமான சூக்ஷ்மமான இடங்களுக்கு மாத்திரம் வழிகாட்டுவதான ஒரு அற்புதமான கிரந்தம் வேதார்த்த சங்கிரகம். கத்தியம் மூணு அருளி செய்தார். சரணாகதி கத்தியம்னும் ஸ்ரீவைகுண்ட கத்தியம்னும் ஸ்ரீரங்க கத்தியம்னு சொல்லுவோம். இந்த மூணு கிரந்த மூணு கத்தியத்தை பற்றியும் சொல்ல போகிறோம் பின்னால். அடுத்தது நித்திய கர்ம அனுஷ்டானம் தான் ரொம்ப அவசியம். ஒரு மனுஷன் பிறந்து அவன் செய்ய வேண்டியது அனுஷ்டானம் தான். அந்த அனுஷ்டானத்தை விடுவது என்பது தகவே தகாது. ஏன்னா சில பேர் ஒரு சன்னியாசியாக போயிட்டமான எல்லாத்தையும் துறந்தமான அனுஷ்டானத்தையும் விட்டுடலாம், வேண்டியது தியானம் மாத்திரம்தான் சொன்ன. அதனால அனுஷ்டானம் ரொம்ப அவசியம்னு சொல்லி இப்படி நித்தியம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சார். ஆக இப்படி ஸ்ரீபாஷ்யகாரர் இந்த ஒன்பது கிரந்தத்தினாலே சாதிச்சதும் போக அவர் இருந்து வாழ்ந்து காட்டி நடந்து எல்லாருக்கும் வழிகாட்டி உபதேசம் பண்ணி அதிலேயும் ஆழ்வார் பிரபந்தங்களை வேதாந்தத்தோடு சேர்த்து அப்படி நாம் அனுஷ்டிக்கிறதான வேதாந்தம் என்ன ஆழ்வார் பிரபந்தம் என்ன எல்லாத்தையும் நம்முடைய திவ்ய தேசங்களோடே சேர்த்து வச்சு நம்முடைய சீவ ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை இப்படி ஒரு முழு உருவாக்கி கொடுத்தவர் ஸ்ரீபாஷ்யகாரர். அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான பாஷ்யக்காரர் பாஷ்யக்காரர் என்று சொல்வதனாலே ஸ்ரீபாஷ்யத்தில் என்ன பாஷ்யக்காரர் சாதிச்சார் அதுதான் முக்கியமாக நாம் அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. நம்முடையதான சித்தாந்தத்தை தெளிவாக காட்டி கொடுக்கறது ஸ்ரீபாஷ்யம்தான். பாஷ்யம் என்பது பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம். வேதவியாச பகவான் தான் எல்லாம் தெரிஞ்சவர், சர்வஜ்ஞர், எல்லா வேதங்களையும் தொகுத்தவர், எல்லா வேதங்களையும் அறிஞ்சவர். அவர் எல்லா வேதத்தினுடைய சாரமாக, வேதத்துக்கெல்லாம் சாரமாக வேதாந்தம்தான் சாரம். என்ன வேதத்தினுடைய முடிவு? வேதாந்தம். அந்த வேதாந்தமானது பகவான் யார் என்றும் ஜீவன் என்ன என்பதும் இந்த ஜீவன் அடைய வேண்டிய புருஷார்த்தம் என்ன என்பதும் ஜீவனுடைய கர்மா என்ன என்பதும் இதெல்லாம் விளக்கி சொல்றது. இதை பொதுவாக சொல்லச்சு அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவோம். பகவான் ஜீவன், ஜீவன் அனாதியாக செய்து கொண்டிருந்ததான கர்மா என்ன, இந்த கர்மாவை தொலைக்கிற உபாயம் என்ன, கர்மாவை தொலைச்சா ஜீவன் பெற வேண்டியதான ஒரு லாபம் என்ன, புருஷார்த்தம் என்ன என்பது. இது ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிக்கும்போது, சாதாரணமாக திருக்குணந்த ஆண்டவன் சாதிக்கும்போது இப்படி சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விஷயம் இருக்கு. இதுக்கு அர்த்த பஞ்சகம்னு பேர். இந்த அர்த்த பஞ்சகம் எல்லா விஷயத்துலையுமே உண்டு. எல்லா விஷயத்துலையும் உண்டுன்னா இப்போ தளிக பண்ண போனால் கூட இந்த அர்த்த பஞ்சகம் உண்டு, படிக்க போனால் கூட ஒரு அர்த்த பஞ்சகம் உண்டு. ஒவ்வொரு காரியத்திலையுமே அர்த்த பஞ்சகம் இல்லாமல் இருக்காது. தளிக பண்ண போனால் அதில் என்ன அர்த்த பஞ்சகம்னா, என்ன தளிக பண்ணணும், தளிக பண்ணுறவனுடைய யோக்கியத்தை என்ன, தளிக பண்ணுறதுன்னா எப்படி, அது தளிக பண்ணச்சே கெட்டு போகாமல் இருக்கிறது எப்படி, தளிக பண்ணாவிட தளிக பண்ண வஸ்துக்களை நாம் என்ன அனுபவிக்க போகிறோம், இது அஞ்சு. அதாவது சொல்லுவார், இப்போ ஒருத்தர் கேக்கு மைசூர் பாக்கு கேக்கு கலர்றான்னு வச்சுக்கோ. மைசூர் பாக்கு கேக்கு தான் கலரணும் அப்படின்னு முடிவெடுத்துக்கணும், அது பிராபியம். அடுத்தது கலரக்கூடியவன் தன் தன் நல்ல அது சாமர்த்தியமாக இருக்கணும். மைசூர் பாக்கு கலர வேண்டியவனுக்கு யோக்கியத்தை இருக்கணும். ஏன்னா மைசூர் பாக்கே கலரி காந்து அடித்து வேறு விதமாக பண்ணி விட்டான்னா என்ன பண்ணுறது, சாப்பிட முடியாமல் பண்ணிண்டா. அதனால் அது தளிகை பண்ணுறவனுக்கு ஒரு யோக்கியத்தை வேணும். மைசூர் பாக்கு பண்ணணும்னு என்ன வேணும், அதுதான் பிராபியம். அடுத்து தளிகை பண்ணுறவனுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். ஏன்னா நல்லா தளிகை பண்ண கெட்டிக்காரனாக இருக்கணும். அடுத்து தளிகை பண்ணுற வழிமுறையெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் வச்சுருக்கணும். அதுக்கு வேண்டிய அடுப்பு வேணும், நெய் வேணும், மாவு வேணும், இது இது முதலான உபகரணங்களை எப்படி உபயோகப்படுத்துதுன்ற வழி தெரிஞ்சவன், அந்த வழி ஒன்றும் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்குமே இந்த தளிகை இந்த மைசூருப்பா கெட்டு போகிறதுக்கு விரோதி உண்டு. என்னென்ன, அது அக்னி அதிகமாக போகிறது, காந்தி போகிறது, இல்லை கலலச்சேன்னா யாராவது ஃபோன் பண்ணுறா, ஏதாவது பேச்சு வருது, இல்லை அக்னி அணைஞ்சு போகிறது, எத்தனையோ இடைஞ்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது இடைஞ்சல்னு விரோதின்னு சொல்றது. அப்புறம் இதை மைசூர் பாக பண்ணினா விட்டு ஷார்ட் அனுபவிக்கிறதுன்ற பலன். இதே போல தான் அஞ்சு உண்டு வேதாந்தத்திலையும், எல்லாத்துலேயும் அஞ்சு உண்டு. எப்படி மைசூர் பாகு என்பது பிராபியம், அதை பண்றவன் என்பவன் கர்த்தா இருக்கான் பாருங்க, தலை பண்றவர் அப்படின்னு இருக்காரு பாருங்க இல்லையா. அவன் இந்த பிராப்தா, இவன் தான் இந்த காரியத்தை பண்ணி அடைய போறவன். அவன் பண்ற காரியம்னு ஒரு வழிமுறை ஒன்று இருக்கு, அந்த காரியத்துக்கு இடைஞ்சல்னு ஒரு விரோதி ஒன்று இருக்கு. இதெல்லாம் நன்னா சரியா முடிஞ்சு போச்சுன்னா அந்த பலனை அனுபவிக்கிறதுன்னு ஒரு ஆனந்தம் இருக்கு. இதுதான் அஞ்சு முக்கியம். இது வேதாந்தத்திலையும் உண்டு. கிரிவாஷிகாரர் அர்த்தவஞ்சகத்தை சொல்றது சகல வேதாந்தங்களும், அதில் பிரம்மசூத்திரம் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றது. அதை சொல்லச்சு விசாரிக்க வேண்டியிருக்கு. அந்த விசாரத்தை எப்படி பண்ணணும் என்று வியாசர் சொன்ன வழியே சீவாஷிகாரன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதான் பிரம்மசூத்திர பாஷ்யம்னு. வியாசரும் தன் அபிப்பிராயத்தை புகுத்தணும் என்று இல்லாமல், எல்லா பெரியவாளும் என்னென்ன மதங்கள்லாம் சொல்லி எப்படி எப்படியெல்லாம் உருவாக்கி வச்சாலும், அத்தனை பேருடைய கொள்கைகளையும் விசாரித்து, அந்த கொள்கைகளை விசாரிச்சான்னா அது அவாவாளுக்கே அவ சொல்றது தப்பு என்று அவர்களே முடிவெடுக்கும்படிக்கு அந்த விசாரத்தை நடத்தி எடுத்துட்டு போய் கடைசியில் எஞ்சி நிற்பது என்னவா இருக்கும் என்றால் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் தான் என்றத எப்படி பிரம்மசூத்திரத்தினாலே காட்டி கொடுத்துருக்கார் என்பது. ஆக பிரம்மசூத்திரம் என்பது பொதுவிலே சொன்னா ஒரு பெரிய ஒரு சதஸ் மாதிரி. அந்த சதஸில் அந்தந்த மதத்தை ஸ்தாபிச்சவா இருக்காளோ இல்லையோ, நியாய மதம், வைசேஷிக மதம், பௌத்த மதம், ஜெயின மதம், சாங்கிய மதம், பாசுபத மதம், இப்படி எல்லா மதத்தை ஸ்தாபிச்சவாள் எல்லாரும் அதுலேயே அவ எந்த மதத்தை ஸ்தாபிச்சவா இருக்காளே, அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரிய உத்தமர்கள் அந்தந்த மதத்துக்கு அவளையே கூட்டி வச்சு, அவளையே பேச வச்சு, அவளே அவ சித்தாந்தத்தை சொல்ல வச்சு, அப்புறம் அவளையே மேற்கொண்டு அவ விசாரம் பண்ண வச்சு, பிறகு இவர்கள் ஒருத்தருக்கொத்தர் கேள்விகள்லாம் கேட்டு பதில் சொல்ல முடியாத ஒவ்வொரு நிலைமையிலே ஒவ்வொருத்தரும் அடங்கி போனா, அப்போ இத்தனை விசாரங்களுக்கு நடுவுலே கொஞ்சமும் பாதிக்கப்படாமல் எழுந்து நிற்கக்கூடியது எந்த தத்துவமோ அந்த தத்துவம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அதுதான் பிரம்மசூத்திரத்திலே நிர்ணயம் பண்ணப்பட்டது என்று புரிஞ்சு கொள்ளணும் அது. அதனால இதுல ஒரு பக்ஷபாதமாக வியாசர் தனக்குள்ளே ஒரு அபிப்பிராயத்தை வச்சுண்டு, அந்த அபிப்பிராயத்தை அடாவடியா பிடிவாதமா சாதிச்சு அதுவே மதம்னு சொல்லணும்ன்ற ஆசையினாலே எழுதி வச்சது அல்ல பிரம்மசூத்திரம். ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் விசாரிக்கணும், எதுல வேணாலும் உண்மை இருக்கும். ஏன்னா தத்துவம் என்பது பல விதமா இருக்கும், எல்லா விதமாகவும் எதுவும் எல்லாமும் கூட சத்தியமா இருக்கும் என்றெல்லாம் கூட எத்தனையோ பேர் நினைப்பா இல்லையா. அதனால எத்தனை பேர் என்ன நினைச்சாலும் அத்தனை பேரும் இந்த சதஸ்ல வந்து அன்வயிச்சு, அவ இந்த சதஸ்லே கலந்துண்டு அவளுடைய கொள்கைகளை எடுத்து பேசி இதரர்களை எல்லாம் தப்புன்னு சொல்ல வச்சு, அவ சொல்ல வச்சவாளுமே கடைசியில தாங்களே தப்புன்னு ஒத்துக்கொண்டு, இனிமேல் நம்ம சித்தாந்தம் தப்புதான்னு புரிஞ்சு கொள்ளும் அளவுக்கு அத்தனை பேரையும் கலந்து மோத விட்டு, அதுல என்ன எஞ்சி நிக்கிறதோ அசையாம கொஞ்சம் கூட பிசகாம முதல்லேருந்து முடிவு வரைக்கும் உறுதியா நிக்கிறது எந்த தத்துவம் எந்த சித்தாந்தம் உண்டோ அந்த சித்தாந்தம் தான் கடைசியில விசிஷ்டாத்வைத சித்தாந்தமாச்சு என்று அப்படி காட்டி கொடுக்கறா போலே பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு. அதை கொண்டுதான் ஸ்ரீபாஷ்யக்காரரும் இதற்கு மேல் புதுசா ஒருத்தன் ஒரு வேதாந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை மகான்களுமே எத்தனையோ கோடிக்கணக்கான அபிப்பிராயங்களை மனசுல வாங்கிட்டு, அந்த கோடிக்கணக்கான அபிப்பிராயங்கள்லே நடுவுலே விசாரிச்சு கலங்கி அப்புறம் தேறி ஆராய்ந்து எடுத்து கொடுத்ததுதான் சித்தாந்தம் அது. அந்த சித்தாந்தம் என்னவாச்சுன்னா விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு காட்டுறது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரம் அது. அப்படி நமக்கு எத்தனையோ மேதாவிகள் எல்லாரும் எவ்வளவு மேதாவித்தனத்தோட எவ்வளவு பேசினாலும் கடைசியிலே நிக்கிறது என்ன சித்தாந்தம்னா ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு இந்த பாஷ்யக்காரர் தம்முடைய வாக்கியமாக இல்லாமல் சாட்சாத் வேதவியாசருடையதான பிரம்மசூத்திரமாயும் அந்த வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு போதாயன மகர்ஷி என்கிறவர் ஏற்கனவே பண்ணி வச்சதான பெரிய போதாயன விருத்தி என்கிற 10 லட்ச கிரந்தம் இருக்கு, அந்த கிரந்தத்தினுடைய சாரத்தை தான் ஆரம்பிச்சு சொல்லச்சு. ஸ்ரீபாஷ்யத்திலே பகவத் போதாயன கிருதாம் வித்தீர்ணாம் பிரம்மசூத்திரவர்த்தி பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபு தன்மதானுசாரேண சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே என்பதாக சாதிச்சு, அதுல நாம் சொல்வது எதுவும் புதுசு கிடையாது, இதுல என்னுடைய அபிப்பிராயம் எதுவுமே கிடையாது. பாஷ்யக்காரர் பிரம்மசூத்திர பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலேயே சாதிச்சு விட்டார். இப்பொழுது நாம் சொல்லக்கூடியதான் இந்த பிரம்மசூத்திர பாஷ்யம் என்பது ஒரு அம்சத்துல கூட சொந்த கருத்து என்பது எதுவும் கிடையாது. சர்வஜரான எல்லா வேதங்களையும் திரட்டி எல்லாத்தையும் வகைப்படுத்தி அதிலேயும் இருக்கிறதான அத்தனை உபனிஷத்துக்களுடைய சாரத்தை எல்லாம் பிரம்மசூத்திரமாக அருளி செய்த மகாஜானியான சாட்சாத் கிருஷ்ணத்வைபாயனம் யாதும் வித்தி நாராயணம் பிரபும் என்று பராசர பிரம்ம ரிஷியை கொண்டாடும்படியான சாட்சாத் சர்வேஸ்வரான நாராயணனுடைய அம்சமாக அவதரிச்ச வியாச பகவான் அவர் வேதாந்த சாரமாக சொன்னதான பிரம்மசூத்திரத்துக்கும் வியாக்கியானமாக வியாசரை போலேயே சர்வஜனாயிருந்து மகாபிரபாரான போதாயன மகர்ஷி அவர் அருளி செய்ததான போதாயன விருத்தி என்கிறதான பிரம்மசூத்திர வியாக்கியானத்திலே சொல்லப்பட்டதான விஷயங்கள் விஸ்தாரமாக இருப்பதனாலே அத்தனை விஸ்தாரத்தையும் வாசிப்பதற்கு பொழுதில்லை, ஞானமில்லை இப்பொழுதான கலியுகத்திலே மக்களுக்கு என்பதனாலே சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லுகிறோம் என்று ஸ்ரீபாஷ்யகாரர் தாம் போதாயன விருத்தியினுடைய அனுசரித்து சொல்லிக் கொடுத்ததான இந்த ஸ்ரீபாஷ்யம் என்கிறதான கிரந்தமானது ஒரே ஒரு வரியில ஒரு அம்சத்துல கூட சொந்தமா சாதிச்சது ஒன்றும் கிடையாது. அதனாலே நம் சித்தாந்தம் ஏதோ பாஷ்யக்காரர் காலத்திலே புதுசாக பாஷ்யக்காரர் யோசிச்சு கல்பிச்சு ஜனங்களுக்கு காலத்துக்கு தக்கவாறு சொல்லி கொடுத்ததான மதம்னு நினைக்கவே கூடாது. எம்பெருமானுடையதான திருவுள்ளம் எம்பெருமா தத்துவம் எது பரம தத்துவம் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது பாஷ்யக்கர் காலத்துல புதுசாக ஒன்றும் பரம தத்துவமாக உருவாகிட முடியாது. அதனாலே பரம தத்துவத்தை சொல்ல வந்தது தான் சித்தாந்தம். அதனாலே தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று என்னன்னு சொல்லி கொடுக்கறது பாஷ்யக்காரருடைய சித்தாந்தம். இதை மற்றவர்கள் விதவிதமாக புரிஞ்சு கொண்டு கலங்கி போயிருக்கலாம், ஆனால் எல்லா கலக்கத்தையும் தெளிவுபடுத்துறார் பாஷ்யக்காரர் முதலில். அதில் சுருக்கமாக சொல்ல வேண்டியது இந்த உலகம் என்பது என்ன, ஜீவன் என்பது என்ன, இந்த உலகத்தையும் ஜீவனையும் கட்டுப்படுத்துறது என்னது. நாம பார்க்குறோம் ஒரு பசுமாடு இருக்கு, பசுமாடு பால் கறக்கிறது, பச்சை புல் சாப்பிட்றது, இன்னும் கேட்டால் சில பசுமாடு பேப்பர் கூட சாப்பிட்றது, பச்சை புல் சாப்பிட்றது, வெக்கலை சாப்பிட்றது, காய்கறிகளை சாப்பிட்றது, அது கொடுக்குச்சே சுத்தமான பாலாக கொடுக்கறது. இந்த பசுமாட்டுக்கு இந்த ஆகாரத்தை சாப்பிட்டா இப்படி வெள்ளையா பால் ஏன் வருது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். சுவாமி ஸ்ரீ திருக்குண்டான சாட்சி ஆகும், ஹம்சா ஸ்வேதி கிருதா ஏன சுகாச்ச ஹரிதி கிருதா மயூரா சித்ரிதா ஏன தேன சர்வமிதம் கிருதம் அப்படின்னு. ஹம்சா ஸ்வேதி கிருதா ஏன, ஏன் அம்சமெல்லாம் வெள்ள விளையல்னு பால் போல இருக்கு, ஏன் கிளிகள் எல்லாம் பச்சை பசையல்னு நல்ல பசுமையா இருக்கு, ஏன் மயில்களுக்கெல்லாம் இவ்வளவு அழகான தொகையில இவ்வளவு அழகான கண்களை ஆயிரம் நூற்றுக்கணக்கான கண்களை கொடுத்தவன் யார், இந்த அமைப்பெல்லாம் எதனால, இந்த வர்ணங்கள்லாம் எதனால, உலகம் எதனால இத்தனை ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு இதை யோசிக்க ஆரம்பிச்சா தான் வேதாந்தத்தினுடைய முதல் படி. நாம் யார், நம்ம சுற்றி இருக்கிற உலகம் என்ன, இந்த உலகத்திலே நம்ம கட்டுப்படுத்திருக்கிறவன் யார், இந்த கட்டுப்படுத்துகிறவன் ஒரு உயிருள்ளவனா இல்லை ஜடமா, நம்ம கட்டுப்படுத்தியிருக்கிறது ஜடமா அல்லது உயிர் பொருளா, நாமே உண்மையிலே உயிர் பொருளா இல்லை ஜடப்பொருளா, நம்ம சுற்றி இருக்கிறதான பிரபஞ்சம் என்பது உயிர் பொருளா ஜடப்பொருளா, நம்முடைய அனுபவத்தில் பார்த்தா சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் ஜட பொருளாக தான் இருக்கு, நாம் நம்மை யோசிச்சு பார்த்தா நமக்கு அறிவு இருக்கு, யோஜனை இருக்கு, உணர்ச்சி இருக்கு, சுகதுக்கங்கள் இருக்கு, ஆசாபாசங்கள்லாம் இருக்கு. அப்போ நாம் ஆசாபாசங்களுடைய உணர்ச்சி உடைய சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதான ஒரு உயிர் பொருளா இருக்கும். நம்ம சுத்தி இருக்கிறதெல்லாம் ஜடப்பொருளா இருக்கு. அது ஜடப்பொருளா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் உயிர் பொருளா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஜட பொருளுக்குள்ளே அகப்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த உயிர் பொருள் ஏன் அகப்பட்டு கொண்டிருக்கு? இது அனுபவிக்கிறதான சுகத்துக்கும் துக்கத்துக்கும் எது காரணம்? ஏதோ ஒரு இயற்கை மாத்திரம் காரணமா? இல்லைன்னா இதை சங்கல்பிச்சு இதை நடத்தி தன் வசப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு ஈஸ்வரன் உண்டா? அந்த ஈஸ்வரன் எப்பேற்பட்டவனா இருப்பான்? இந்த உலகத்துக்குள்ளே எங்கும் நிறைஞ்சவனாகத்தான் இருப்பானா? இருந்துதான் ஆகணும். ஏன்னா பசுமாடு பார்க்குறோம், புல்லு சாப்பிட்றது, புல்லு சாப்பிட்ட பசுமாடு வெள்ளையாக பால் கொடுக்கறது. ஏன் அது வெண்மையான பால் கொடுக்கணும்? அதுக்குள்ளே இருக்கிற ரத்தம் சிவப்பாக தானே இருக்கும். சாப்பிட்ட ஆகாரம் சிவப்பான ரத்தமாக வச்சு கொடுக்குற பால் வெளுப்பாக எப்படி வரும்? இந்த ஒரு பசுமாடு தான் இல்லை, எல்லா பசுமாடும் இப்படி தான் பண்ணுறது. ஆக இந்த பசுமாட்டுக்கும் அந்த பசுமாட்டுக்கும் இருக்கிறதான இந்த சாமான்யமான பாலை கொடுக்கறதுன்றதான இந்த சுவாவத்தை நடத்துகிறவன் யாரு? உலகத்திலே ஒருத்தன், ஸோ இங்கே நான் மெட்ராஸில் இருக்கோம், ஸோ சேலத்து மாம்பழம்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவா, ஆந்திராவிலேருந்து பங்கனப்பள்ளின்னு வருதுன்னு சொல்லுவா, இல்லை எங்கேருந்தும் அல்ஃபோன்ஸாக வருதுன்னு சொல்லுவா. எங்கேயோ விளையிற ஒரு பழம் ஏன் இங்கே வந்து நம் கைக்கே வந்து சேர்றது? எங்கேயோ கண்காணாத இடத்துல முளைக்கிற விளைகிற நெல்லும் கோதுமையும் நமக்கு ஆகாரமா வந்து சேர்றது. அப்போ இங்க இருக்கிற இது 1000 மைல் தள்ளி 500 மைல் தள்ளி இருக்கிறவன் வயத்துக்கு ஆகாரமா வரத்துக்குன்னு எங்கேயோ ஒரு நெல் விளையறதே, அது எப்படி விளையறது? யார் விளைக்கிறா? அதுவே நேர நம்ம வயத்துக்கு வந்து சேர வேண்டியதான அது என்ன கட்டளை என்ன அது? இது மொத்தத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தவனா இந்த ஜீவன் சில காரியங்களை சுவாதீனமா பண்ணிக்கிறான், பல காரியங்களை தன்னை மீறி நடக்கிறத உணர்ந்துக்கிறான். நாமே நாம் சாப்பிட்ற ஆகாரம், பக்ஷணம் சாப்பிட்ற ஆகாரம் சாப்பிட்ற காரம் சாப்பிட்ற, ஆனா அத்தனையும் என்ன உடம்புல போனா தான் ரத்தமா போறது, சக்தியா போறது, எப்படி போறது? அது அதை மாத்தி கொடுக்கறவன் யார்? ஆக வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கிறது, ஜீவன் என்பவன் உயிர் பொருள், அவனை சுத்தி இருக்கிற இயற்கை என்பது ஜடப்பொருள். இந்த ஜடப்பொருள் இந்த ஜீவனை தனக்குள்ளே வச்சு அழுத்தி வச்சு இந்த ஜடப்பொருளை தான் பார்த்து இந்த ஜீவனை அனுபவிக்கும்படியா இதை கட்டுப்படுத்துறவன் ஒருத்தன் உண்டு. அந்த கட்டுப்படுத்துறவன் யாரா இருப்பான்னா, நிச்சயமா எல்லாம் தெரிஞ்சவனா இருப்பான். ஏன் பல பேர் இப்படி கடுத்து கட்டுப்படுத்துறவாளா இருப்பாளா இருக்க மாட்டாளோன்னா அது பகு ஈஸ்வரவாதம். நிறைய பேர் கடவுளா இருப்பாளோன்னா, எத்தனை பேர் கடவுளா இருந்தாலும் அத்தனை பேரையும் மீண்டும் கட்டுப்படுத்தி அவாவாளுக்கு அந்தந்த சாமர்த்தியத்தை கொடுக்கறவன் முதன் இருந்துதான் ஆகணும். ஆக அதனால சில பேர் என்ன சொன்னா, ஈஸ்வரன் ஒத்தனும் கிடையாது, எல்லாமே இயற்கைப்படிதான் நடக்கிறது, அந்த இயற்கை இப்படியா நடக்கச்சு எத்தனையோ சக்திகள்லாம் உருவாருது. எப்படி உருவாருதுன்னு சொன்னா, சக்திகள் உருவாறதுக்கு காரணம் என்னன்னா மொத்தம் குடிக்கிறான், குடிக்கச்சே அந்த மது வெளியில இருக்கு, மது வெளியில இருக்கிறது அது வயத்துக்குள்ள போனோடனே ஒரு சக்தி வரலையா? எப்படி மஞ்சளையும் சுண்ணாமியும் சேர்த்த உடனே அது ஒரு திடீர்னு ஒரு சிவப்பானதான ஒரு வர்ணத்தை அடையலையா? எப்படியாக்கும் கரியில கரியை கொளுத்தி விட்டா அது நீராவின்னு வந்தா ரயில் தானே ஓடுறது, ரயில் தானே ஓட ஆரம்பிச்சு அது ஓடுற சக்தி வந்துடுச்சு. அந்த ஓடுற சக்தியை எப்படி அதை உபயோகப்படுத்திக்கிறது தான் மனுஷன் உள்ள உட்காந்துட்டு ஓடுறானே ஒழியோ, அதுக்கு ஓடுற சக்தி எப்படி இருக்கு? இயற்கைக்கே எத்தனையோ சக்திகள் இருக்கு. காத்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தானே ஓடுறது, அதனால இயற்கையே எத்தனையோ சக்தி உடையது. அதனால அந்த இயற்கை சக்திக்கு மேற்பட்ட ஒரு சக்தின்னு ஒன்றும் கிடையாது. அதே போலத்தான் இயற்கையினுடைய சக்திகளை தான் ஜீவன் உருவாகிறான், ஜீவன் செத்து போறான், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஜீவன் கிடையாது. ஜீவனுக்கு முன்வாழ்வும் கிடையாது பின்வாழ்வும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுபவத்துல என்ன இருக்கோ அதுதான் உலகம், அதுக்கு பின்னால எந்த சக்தியையும் கல்பிச்சுக்க வேண்டாம்னு சொல்ற நாஸ்திகவாதத்தையும் விசாரிக்கிறார் சிவாஷிகாரர். சாருவாகன், சாருவாகன்னு பேர், அது குருமதம்னு சொல்லுவா, பிரகஸ்பதி மதம்னு சொல்லுவா. அந்த சாருவாகனுடைய சித்தாந்தம் என்னன்னா, நமக்கு மீறினதான ஒரு தெய்வம் கிடையாது, உலகம்தான் இருக்கு, நாம் தான் இருக்கோம். இதெல்லாம் எப்படியாவது ஒரு நாலு வஸ்து சேர்ந்த உடனே ஒரு சக்தி உண்டாகலையா? மரங்கள் புஷ்பிக்கிறது, மரங்கள் புஷ்பிக்கிறது, புஷ்பத்திலிருந்து விதை வருது, பழம் வருது, விதை வருது, திருப்பி உண்டாருது. கண்ணெதிரே இப்படி நடக்கிறா போலத்தான் நாமும். இதற்கு மேற்கொண்டு ஒரு உலகம்னு ஒன்றும் கிடையாது, இதுக்கு மேலே ஒரு தெய்வமும் கிடையாது. எல்லாமே இந்த இயற்கையினுடைய சக்தி தான். அந்த இயற்கையினுடைய சக்தியிலேயே தான் எப்படி மரத்தில் வந்து எல்லாம் பச்சை பச்சையல்னு இலையா இருக்கச்சு ஒரு இடத்துல புஷ்பம்னு உண்டாருதோ, அதே மாதிரி தான் நமக்கும் எல்லாம் உடம்பெல்லாம் அச்சேதனமா இருக்குச்சு, ஏதோ ஒரு இடத்துல அறிவுன்னு ஒரு மலர்ச்சி ஏற்படுறது. அந்த அறிவுன்ற மலர்ச்சியை தான் நாம் ஆத்மான்னு நினைச்சுக்கிறோம். இந்த ஆத்மாவுக்கு இந்த எப்படி அந்த மலர் எப்படி வாடி கீழே விழுந்து போறதோ, அதே மாதிரி இந்த ஆத்மாவும் ஒரு நாள் கீழே விழுந்து வீணா போயிடும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே இந்த ஆத்மாவுக்கு ஏன் ஜென்மாந்தரத்தை ஒத்துக்கணும், ஏன் முன்னாடி ஒரு ஜென்மா இருந்ததுன்னு வச்சுக்கணும், எதுவுமே தேவையில்லை. அதனால இருக்கும்போது நாம் நம்முடைய சௌக்கியத்துக்காக வாழத்தான் பார்க்கணுமே ஒழிய, அதுக்கு மேலே ஏதோ ஜென்மாந்தரம் உண்டு, அதுக்கு லோகாந்தரம் உண்டு, பாபம் உண்டு, புண்ணியம் உண்டு, நரகம் உண்டு, ஸ்வர்க்கம் உண்டுலாம் கற்பனையில் வாழக்கூடாது அப்படின்னு நிறைய பேருடைய மனசில் இருக்கிற இந்த கொள்கையையும் வச்சு தான் பாஷ்யம்னு பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இவ்வளவு அடிப்படை நாஸ்திகவாதத்திலிருந்து அப்புறம் உயர்ந்த பக்தி யோகம் வரைக்கும் உண்டானதான அத்தனை இடைப்பட்ட சித்தாந்தங்களையும் விசாரிச்சு பாஷ்யக்காரர் ஸ்தாபிச்சு கொடுத்தது தான் நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். இத பிரம்மசூத்திரத்திலே சுருக்கமா இருந்தத அதை மீண்டும் போதாய நிவர்த்தியை அனுசரிச்சு வெளிப்படுத்தி கொண்டு வந்து கொடுத்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரர். இப்பொழுது நாம பேசிட்டு உபன்யாசம் மற்ற உபன்யாசங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது போலே அவ்வளவு சகஜமா ஏதோ கதைகளா பிரபாவங்களை மாத்திரம் தெரிஞ்சு கொண்டு பாஷ்யக்காரருடையதான ஒரு மேன்மை, அவருடைய சிஷ்யருடைய மேன்மை, இல்ல ஆச்சாரியருடைய மேன்மை என்ற ரீதியில அப்படி கதைகளாகவும் வைபவங்களாகவும் இல்லாம அடிப்படையான தத்துவம் என்ன, விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்ன என்பதை விசாரிக்க இருப்பதனாலே இது கொஞ்சம் கேட்கறவாளுக்கு சிரமமா இருக்குமோ என்னவோ. ஆனா நாம் ஒன்னும் ஏதோ ஒரு உணர்ச்சி மயத்தினால் உணர்ச்சி மயமாக உருவான சம்பிரதாயம் அண்ணு எப்படி பக்தி என்கிற உணர்வினாலே உண்டாச்சோ அதே போல அடிப்படையான விசாரம் அது. எவ்வளவு நாஸ்திகனாயிருந்து விசாரிச்சு எவ்வளவு ஆஸ்திகனாயிருந்து முடிவெடுக்க முடியுமோ அப்படி அடிப்படை நாஸ்திகத்திலிருந்து அதே போல உச்சக்கட்ட ஆஸ்திகம் வரைக்கும் இடையில இருக்கிற ஏற்படக்கூடியதான எத்தனையோ லட்சக்கணக்கான விவாதங்கள் எல்லாத்தையும் பொருட்படுத்தி அத்தனையும் கடைஞ்செடுத்து நிர்ணயிக்கப்பட்டது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் என்கிறதான விசுவாசம் போகணும். அதனாலத்தான் பாஷ்யக்காரரை அப்படி ஸ்தாபிச்சு கொடுத்தவர் என்கிறதான பெருமையை நாம் நிச்சயம் நாம் கொண்டாடுறோம். ஏதோ ஒரு வேகத்துல உண்டா எடுத்து புது புது சாமியார் வருவா, ஏதாவது புதுசு புதுசா ஏதாவது ஒரு கொள்கைகளை சொல்லிக் கொடுப்பா, அந்த கொள்கைகளை சொல்லிக் கொடுக்கச்சே இப்போ என்ன விஷய அதிசயமான ஒரு நாடகங்கள்லாம் நடத்துவா, ஏதோ பெரிய காட்டுவா, அதெல்லாம் பார்த்து ஏமாந்து போய் ஆஹான்னு பின்னாடி ஓடி போய் அதோட அதில் விசாரிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாமல் தாங்களும் ஏமாந்து சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியாலும் ஏமாந்து மொத்த பேரும் கடைசியில வாழ்க்கைன்னு முடியச்சே எதையாவது லோகத்துக்கோ நரகத்துக்கோ போய் விழுவாளே, அந்த மாதிரி தப்பு வழி காட்டுறதுக்கு ஒரு நாளும் ஆசைப்படாதது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் அப்படிங்கிறத அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதனால தத்துவத்தை விசாரிக்கச்சே ரொம்ப ஆழமாக தான் இருக்கும். இப்படி அடிப்படையாக நாஸ்திகவாதத்திலிருந்து ஆரம்பிச்சு இல்லை மொத்தமே சூன்யந்தான் தத்துவமே கிடையாதுன்னு சொன்ன பௌத்தனையும் இல்லை ஜெயினன்னு சொன்னான் மோட்சம்னா என்ன, மேல 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 இந்த ஆத்மாவானது இந்த உலகத்தை விட்டு எவ்வளவு நீங்கி போறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆனந்தமும். அதனாலே ஆத்மாவானது இந்த ஆகாசமானது எல்லை இல்லாதது, அந்த எல்லை இல்லாத ஆகாசத்திலே இந்த உலகத்தை விட்டு அவன் எவ்வளவு தன்னைத்தானே உயர 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 போயிடுறானோ அதுதான் மோட்சம்னா. பௌத்தன் சொன்னா ஒண்ணுமே இல்லாம சூன்யமா போறது தான் முக்தின்னா, ஜெயினன் சொன்னா ஒசர இந்த உலகத்தை விட்டு ஒசர ஒசர போறது தான் முக்தின்னா, நையாயிகன்னு ஒருத்தன் சொன்னா எப்பொழுது நமக்கு அறிவு இருக்கிறதோ அறிவு இருக்கிற வரைக்கும் சுகமும் துக்கமும் இருக்கதான் இருக்கும். ஏன்னா நாம பாக்குறது அறிவினாலே பாக்குறோம், இந்த அறிவானது சுகத்தையும் துக்கத்தையும் எப்பயும் மாறி மாறி அடைஞ்சுட்டே இருக்கு. அதனாலே நமக்கு நம்ம விட்டு அறிவு நீங்கி போய் நாம் ஒரு ஜட பொருளா போயிட்டோம்னா அதுதான் முக்தின்னு சொன்னான். நம்ம விட்டு அறிவு போயிடணும், நமக்கு வந்திருக்கிற அறிவானது வந்து சேர்ந்தது அது ஆகந்துக சைதன்யம்னு சொல்லுவார். அது சுகத்தையும் துக்கத்தையும் காட்டுறது. எப்பொழுது நம்ம அறிவு நம்ம விட்டு போறதோ அப்போ அது சுகமோ துக்கமோ உலகத்துல என்ன இருந்தாலும் அத்தோடைய தான் எந்த விதமான விஷயத்திலையும் பட்டுக்காம அப்படியே சுத்தமாக இருந்துடுத்துனா அப்போ அது கல்லு போல ஜடம் போல ஆயிடுத்துனா எந்த துக்கமும் இல்லாம எந்த சுகமும் இல்லாம நிர்மலமாயிடுவான், அதுதான் அவனுக்கு முக்தி அப்படின்னு சொன்னான் நையாயகன். அப்படி சொன்னான் ஸ்ரீ சங்கரர். என்ன சொன்னார், பிரம்மம்னு ஒண்ணு உண்டு, அந்த பிரம்மமானது அதே சுத்த சைதன்ய சுரூபமானது, ஏதோ அவித்யைன்னு ஒரு அசத்து, அது அந்த அவித்யானது இந்த பிரம்மத்தை தான் கவிண்டு கிடக்கு. அதனாலே ஏதோ பிரம்மம் இந்த உலகம் போலே காட்சி அளிக்கிறது, இந்த காட்சி அளிக்கிறதுலாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் மொத்தம் மாய. இந்த மாயையை தெரிஞ்சு கொண்டான்னா, இந்த மாயையை தெரிஞ்சு கொண்டு வாஸ்தவத்திலே நான் பிரம்மந்தான், இந்த பிரம்மமே தான் ஜெகத்தாய் இருக்கிறது, இந்த ஜெகத்திலே நானும் ஒத்தனாய் இருந்து கொண்டிருக்கிறேன், அதனால இந்த உலகமும் போய் நானா இருக்கிற நானும் போய் வாஸ்தவத்திலே நான் அந்த பிரம்மத்தினுடையதான ஒரு பிரதிபலிப்பு தானே ஒழிய உண்மை என்ன அப்படின்னு எவன் தன்னை தெரிஞ்சு கொண்டு அதை அனுபவ பரியந்தமாக்கி கொள்ளுகிறானோ நானே பிரம்மம்னு, அந்த அனுபவம் எப்போ அவனுக்கு உச்சஸ்தானத்தை அடைகிறதோ அப்பொழுது அவன் அப்படியே பிரம்மத்தோடைய ஐக்கியமாயிடுறான். அதுக்கு பிறகு அவனுக்கு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஜீவனா இருந்த எக்ஸிஸ்டன்ஸ் எப்போ பிரம்மத்துக்குள்ளே கலந்து ஐக்கியப்பட்டு போறதோ அப்பொழுது அவனுக்கு முக்தின்னு சொன்னார் அத்வைதம்னு சொன்னார் அவர். இப்படி அடிப்படையில பிரம்மமே இல்லை, கடவுளே இல்லை, ஜீவனே இல்லைன்னு சொல்ற சித்தாந்தங்கள்ல இருந்து அப்புறம் ஜீவன் ஜீவன் உண்டு கடவுள் இல்லைன்னு சொல்றவா, இல்ல கடவுள் மாத்திரம் உண்டு ஜீவனே இல்லைன்னு சொல்றவா வரைக்கும் கொண்டு வந்துட்டார், எல்லா விசாரத்தையும் கொண்டு வந்துட்டார் இல்லையா. அதனால அப்படி ஜீவனும் இல்லை பிரம்மமும் இல்லைன்னு உலகமும் இல்லைன்னு சொல்றவாள்லேருந்து அப்புறம் ஜீவன் மாத்திரம் உண்டு பிரம்மம் இல்லைன்னு சொல்றவாளையும் விசாரிச்சு, பிரம்மம் மாத்திரம் உண்டு ஜீவன்லாம் கூட போய் தான் அதெல்லாம் ஒரு ஒரு மாயைதான்னு சொல்றவா வரைக்கும் மொத்த பேரையும் விசாரிச்சு யாருடைய கொள்கையும் தப்புன்னு எடுத்த உடனே தள்ளிவிடாம அந்த சித்தாந்தத்தை கடைசி வரைக்கும் ஆராய்ஞ்சு பார்த்து அதுல இருக்கிற ஆராய்ஞ்சு இருக்கிறதுல ஒரு தோஷம் என்ன என்பதை ஒவ்வொன்றா விசாரித்து பார்த்தா ஒவ்வொரு சித்தாந்தமும் வரிக்கு வரி தப்பாக பேசியிருப்பான்றதை நிரூபிக்கிறது தான் ஸ்ரீபாஷ்யம். இப்போ அத்வைத சித்தாந்தம்னா அத்வைத சித்தாந்தம் வரிக்கு வரி தவறு. அவள் எழுதுகிற புஸ்தகங்கள் எல்லாம் மோத ஒவ்வொரு அக்ஷரமும் தவறு என்று புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது ஸ்ரீபாஷ்யம். அதுதான் பாஷ்யக்காரர் நம்ம தர்சன ஸ்தாபகர்னு கொண்டாடுறோம். நமக்கு அவர் கொடுத்துருக்கிறதான தெளிவான ஞானம் என்ன, நம்முடைய சித்தாந்தத்திலே நாம் கலங்காமல் தைரியமாக நம்பி இருக்கிறதுக்கு உண்டானதான ஒரு ஞானத்தை கொடுக்கிறார் ஸ்ரீபாஷ்யக்காரர் பாஷ்யத்தினாலே. பாஷ்யம் என்பது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனாலையும் நிறைய பேர் வாசிக்கிறதுக்கு இப்போ ரொம்ப தயங்கிறதுனாலையும் அதை வாசிக்கிறதுக்கு உண்டானதான பூர்வ யோகியதையான ஆச்சாரிய சம்பந்தத்தையே பெறுவதில்லைன்னா அதுக்கு மேலே எல்லாரும் இப்பொழுது பாஷ்யத்தை வாசிக்கிறதுக்கு அவகாசம் இல்லாமல் பறந்துட்டு இருக்கிறதுனாலையும் பாஷ்யக்காரர் என்ன சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசமே இல்லாமல் பாஷ்யக்காரருடைய சித்தாந்தம் அவர் சொல்லி கொடுத்தது தெரிஞ்சுக்க வேண்டாம், பாஷ்யக்காரரை கொண்டாடிண்டு பாஷ்யக்காரர் காட்டின தெய்வமான ஸ்ரீயப்பதியான எம்பெருமானிடத்திலே விசுவாசத்தோடு இருந்த நாள் நாம் பெருமானிடத்திலே பக்தியோடு இருந்து ஆச்சாரியாளிடத்திலே அவ எல்லாம் தெரிஞ்ச ஆச்சாரியால் அவருடைய திருவடியிலே நாம் எம்பெருமானிடத்திலே நம்ம ஒப்படைக்க வேண்டும் என்று சரணாகதி பண்ணி கொண்டு இருந்த நாள் சௌக்கியமாக சுலபமாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை நாம் நமக்கு முடிஞ்ச அளவிலே நடத்திட்டு போனா போறோம் அப்படின்னு நினைச்சுண்டு வாழறது தான் இப்போ அநேகம் பேருடைய வாழ்க்கையா இருக்கு. ஆனா பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் என்பது ஒரு வைஷ்ணவாளுடையதான ஒரு முக்கியமான ஒரு கடமையாக சாதிச்சிருக்கார். எதனால் என்ன, வெறும் உணர்வு பூர்வமாக ஒரு ஆசையினாலே இல்லை, எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு ஒரு சந்தோஷத்தினாலே இல்லை, வைபவமாக கொண்டாட்டமாக ஒரு சித்தாந்தத்தை நடத்திட்டு போயிட்டா அது கடைசியில் அந்த சித்தம் நீங்கள் ஏன் இந்த கொள்கையை கடைபிடிக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன முக்தி மார்க்கம் என்ன, உங்களுடைய தெய்வம்னா இந்த தெய்வம் தான் எப்படி நீங்கள் நிரூபிக்க முடியும், உங்கள் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி என்ன தெரிஞ்சுருக்கள் அப்படின்னு கேட்டேன்னா ஒன்றும் தெரியலைன்னு சொன்னால் நாமே நம்ம திகைச்சு போய் நாம் போகிற வழி சரியான வழி தானா, கேட்கறதுக்கு நம்ம சித்தாந்தத்தில் பதில் இல்லையோ அப்படின்னு நினச்சி பிரமிச்சு போனான்னா சித்தாந்தமே சிதஞ்சு போயிடும். அதனால சித்தாந்தத்துக்கு அடிப்படை ஸ்ரீபாஷ்யம் தான். அந்த பாஷ்யத்தில் விசாரிக்கப்பட்டதான ஆத்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம், இல்லை இந்த பிரகிருதி என்கிறதான இயற்கை என்று சொல்ல முடியாது, நேச்சர் என்று சொல்ல முடியாது, இந்த தத்துவம் என்ன, இதை எல்லா இடத்துலையும் நாம் டைம் டைம்னு சொல்லி காலம்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோமே, காலம்ன்றது என்னது, நாம் அடைய போகிறதான ஸ்ரீவைகுண்டம்னா என்னது, அது முக்தின்னா என்ன, முக்தனாக இருக்கிறவன் ஜீவன் என்ன ஆக போகிறான், முக்தியிலே என்ன பெருமாள் ஆகிட போகிறானா இல்லை பெருமாளுக்கு பக்கத்தில் இருக்க போகிறானா, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறார் ஸ்ரீபாஷ்யத்தில். அதனால் அவசியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நம்முடைய தரிசனத்தை தான் நாம் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். அதில் ஸ்ரீபாஷ்யகாரர் முதல்ல சுலபமாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த விதமாக ஆச்சாரியால் சொல்லிக் கொடுத்த சுலபமான வழியே சொல்கிறேன் நான். ஸ்ரீபாஷ்யம் ரொம்ப கடினமானது, அத்தனையும் சொல்லவும் முடியாது. நம்முடைய பர்பஸும் இப்போ ஆச்சாரிய பரம்பரையினுடைய பிரபாவத்தை தான் அனுசந்தானம் பண்ணுறமே ஒழியோ அதில் தத்துவ விசாரங்கள்லாம் பண்ணுவதற்கு நாம் அவகாசம் ஏற்படுத்திக்கல. ஆனால் இருந்தாலும் ஒரு சுருக்கமாக நாம் எந்த வழியில் வந்திருக்கோம், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் என்ன அப்படிங்கிறத அவசியம் தெரிஞ்சிருந்தா தான் இதைத்தான் நம்ம பாஷ்யக்காரர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்படின்றதுலேயும் நமக்கு ஒரு உறுதி இருக்கும். முதல்ல ஆரம்பித்து சொன்னோம், ஒரு ஜீவனா வேதாந்தத்தினுடைய கவலை என்னன்னா, ஒரு ஜீவன் 50 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்துட்டான்னா அத்தோடு அந்த ஜீவன் முடிஞ்சு போல, அந்த ஜீவன் அந்த வாழ்வுக்கு பிறகு என்ன ஆக போகிறான், அவன் அந்த வாழ்வுக்கு பிறகு நன்னா இருக்கணும், அவன் மீண்டும் கவலைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு என்ன நல்லது பண்ணி கொடுக்கணும்னு பார்க்கறது தான் வேதாந்த சாஸ்திரம். அது அந்த வேதாந்த சாஸ்திரம் இந்த ஜீவனுக்காக எவ்வளவு கரிசனப்பட்டு இவ்வளவு கவலைப்பட்டு, அப்பா நீ இப்பொழுது இருக்கச்சேவே உன்னை தெரிஞ்சுக்கோ, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, முதல்ல உன்னை சுற்றி இருக்கிறதான இந்த பிரகிருதி என்கிறதான இயற்கை என்கிறதான இங்கே ஒரு நாடகக்காரி இருக்காளே, இந்த நாட்டியக்காரியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோ, இந்த நாட்டியக்காரி உன்னை பகவானை நினைக்க விடாமல் பண்ணுறான்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பகவான் எப்போ ஏற்பட்டவன்னா இந்த பிரகிருதியிலே எத்தனை சந்தோஷம் இருக்கோ, எத்தனை ஆனந்தங்கள்லாம் இருக்கோ, அதை அனுபவிக்கிறதுக்கு எத்தனை ஒரு வழிமுறைகள்லாம் இருக்கோ, இப்படி இந்த இதை எல்லாத்துக்காட்டிலும் ரொம்ப பரமானந்த மூர்த்தியாக இருக்கிறவன் பகவான். ஒரு ஜீவன் தான் பிறந்திருக்கிறதான ஜென்மம் என்னவோ, அந்த ஜென்மாவிலே வேண்டியதான பசி தாகங்களுக்கு என்ன வேணுமோ, இல்லை இன்னும் சில உணர்ச்சிகளுக்கு என்ன வேணுமோ, அதை மாத்திரம்தான் நினைக்கக்கூடிய சக்தி உடையவனாக இருப்பான். ஆனால் ஜீவன் உண்மையிலே அவ்வளவு சாமானியன் இல்லை. ஒரு ஆத்மாவானது ஒரு சாமானிய வஸ்துவே கிடையாது. பகவான் ஒரு ஆத்ம வஸ்துவுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கான்னா, அந்த பகவானுக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டு, அந்த பகவானுக்கு எவ்வளவு சக்தி உண்டு, அந்த பகவானுக்கு எத்தனை பெருமைகள் உண்டோ, அத்தனை பெருமைகளையும் ஜீவாத்மாவுக்கு பெருமாள் அனாதியாகவே கொடுப்பதற்கு தயாரான வஸ்துவாக தான் அதை ஜீவாத்மாவை பகவான் காப்பாத்திட்டு வந்துட்டுருக்கார். பகவானுக்கு எவ்வளவு பெருமைகள் உண்டோ, தம்மையேனாலும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர், தன்னை போலே ஜீவாத்மாவை ஆக்கிறதுக்கு பெருமாள் என்றைக்கும் தயாராக இருக்கார். அவனுக்கு ஜீவாத்மாவுக்கு இயற்கையாகவே அந்த அத்தனை சக்தியையும் அத்தனையும் உள்ள அடக்கி வச்சுருக்கார் பெருமாள். ஆனால் அதை மறந்து தான், எப்படி ஒரு ஒருவன் ஒரு மனுஷனாக பிறந்தான்னா மனுஷ சிந்தனை அவனுக்கு, மனுஷனுக்கு என்ன வேணும், மனுஷனுடைய பசி தாகத்துக்கு என்ன வேணும், இல்லை மனுஷனுடையதான சில நவரசங்களுக்கு என்ன வேணும், அப்படின்னு மனுஷனுடைய மனசுல என்ன நவரசங்கள் உண்டோ அந்த நவரசங்களுக்கு உண்டானதான தீனி என்ன வேணும்னு தான் பாக்குறது. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இல்ல இவனே ஒரு மரமா பிறந்தானோ இல்ல ஒரு மிருகமா பிறந்தானோ அப்ப அந்தந்த பிறவியில என்னென்ன அவனுக்கு வேணுமோ அதை மாத்திரம்தான் ஆனா அப்படி இப்ப இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுற இந்த சின்ன எண்ணங்கள் இருக்கு, சின்ன ஆசைகள் இருக்கு, இது மாத்திரம் வந்து ஜீவனுடைய எண்ணங்கள். அது உண்மையிலே ஜீவனுடைய அறிவு எவ்வளவு பெருசா இருக்கும்னா இந்த சரீரத்தை எல்லாம் கடந்து தன்னை சுத்தி இருக்கிறதான இத்தனை பிரபஞ்சத்தையும் கடந்து எல்லா பிரபஞ்சத்தையும் வியாபிச்சிருக்கக்கூடிய பகவானுக்கு எப்பேற்பட்டதான அறிவு உண்டோ எவ்வளவு ஆனந்தம் உண்டோ அத்தனையையும் இவனுக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஆனா கொடுத்து வச்சதையே இவன் கொஞ்சமும் தெரிஞ்சுக்காம இருக்கான். அதான் முதல்ல சொல்லி கொடுக்குறாரு பாஷ்யகாரர், ஆத்ம அபிமான அனுகுண புருஷார்த்தம் வியவஸ்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீவனானவன் இயற்கையிலே யாரா இருக்க வேண்டியவன்? நாயம் தேவோன மத்தியோவா நத்திரிய தாவரோபிவா ஞான ஆனந்தமயஸ்துவாத்மா சேஷோஹி பரமாத்மனஹ. இந்த ஜீவனானவன் பரமானந்த ஸ்வரூபியா இருக்க வேண்டியவன், சர்வஜனா இருக்க வேண்டியவன், எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியவன். பகவான் வியாபிச்சிருக்கிறதான அத்தனையையும் இவனும் அப்படியே முழுவதும் தன்னுடைய அறிவினாலும் ஆனந்தத்தினாலையும் மொத்தமும் தன்னுடைய வியாபிச்சிருந்து பகவானை உள்ளபடி நெருக்கமாக அணைச்சு அனுபவிக்க வேண்டியவன். இப்படி பகவான் அனுபவிக்க வேண்டியவன் அத்தனை ஞானத்தையும் இழந்து சுருக்கிண்டு அத்தனை தான் தான் அடப்பட்டிருக்கிறதான சரீரத்துக்குள்ளே வேண்டியதான ஒரு பசிதாகம் இல்லை உணர்ச்சிகளுக்கு மாத்திரம் தன்னை விட்டு கொடுத்து பகவத் ஸ்மரணையே இல்லாம இந்த தன்னை சுத்தி இருக்கிற இயற்கையில் இருந்து அந்த பொருள் நமக்கு வருமா, இந்த பொருள் கிடைக்காதா, இந்த பொருளை நாம் எட்டி உதைக்க மாட்டோமா, அந்த பொருளை நம்மோட சேர்த்துக்க மாட்டோமா, இதை நாம் அழிச்சு சந்தோஷப்பட மாட்டோமா, அதை நம்ம உருவாக்கி வாழ மாட்டோமா அப்படின்னு தன்னை சுத்தி இருக்கிறதான இயற்கையிலே சில பொருள்களிலே ஆசையும் வெறுப்புமாக இவன் வாழ்ந்து வீணடிக்கிறான். இந்த வாழ்வு தான் ஸ்திரமா இருக்குமோன்னா இதுக்கு அடுத்தது என்ன சரீரம் கிடைக்குமோ அந்த சரீரத்திலே போய் அடப்பட்டுண்டான்னா அடுத்தது போன சரீரத்திலே பட்ட ஆசை எல்லாமே மறந்து போன சரீரம் என்ன இருந்ததுன்ற ஸ்மரணம் கூட இல்லாம அடுத்த சரீரத்திலே போனான்னா அந்த சரீரத்துக்கு ஒரு பூச்சியா பிறந்தான்னா பூச்சிக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரியான அல்ப விஷயங்கள்ல தேடிண்டு போறான். இது கட்டாயம் இந்த ஜீவாத்மாவுக்கு தகாததான உணர்வுகள், தகாததான வாழ்க்கை. இவன் தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது முதல்ல நான் ரொம்ப உயர்ந்தவன், ரொம்ப அறிவாளி, எல்லா சக்திகளையும் உடையவன், எல்லா விதமான ஆனத்தையும் ஆனந்தத்தையும் கடந்து பரமானந்தமாக பகவானை போலேயே ஆனந்தப்பட வேண்டியவன். அப்படி என்ன இந்த அகண்டமான பிரபஞ்சத்தை எல்லாம் தன்னுடைய ஞானத்தினாலையும் ஆனந்தத்தினாலையும் வியாபிக்க வேண்டியவன், அவ்வேறுபட்ட ஆனந்த வாழ்க்கை இழந்துட்டு நாம் சின்ன ஒரு பூச்சி போலே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பூச்சி போலே வாழ்றதும் ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்வு இந்த ஜீவனுக்கு தகாது என்றதான ஒரு தெளிவான எண்ணம் முதல்ல ஜீவனுக்கு வேணும். இது அதுதான் சொன்னார். அப்போ இந்த சரீரத்துக்குள்ளே அடப்பட்டிருக்கச்சே ஜீவாத்மாவுக்கு சரீரத்தினுடைய இயக்கங்கள் தான் வாழ்வு போல தெரியும். ஆனா இப்ப சொன்னோமே எந்த ஜீவன் தன்னை பரிசுத்தமாக பரிபூர்ணமான பரிபூர்ண பிரம்மத்தை பரிபூர்ணமா அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதான அந்த ஸ்திதியிலே இருந்து பரிபூர்ண பிரம்மம் போலே பரிபூர்ண ஆனந்தத்தோட இருக்க வேண்டியதான அவஸ்தையிலே இருந்தானால் இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன இஷ்டமா இருக்கும்னா இதோ இந்த மனுஷ வாழ்க்கையில ஆசைப்பட்டதையோ வெறுத்ததையோ அவன் அங்க விரும்ப மாட்டான். அந்த பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பகவானை மாத்திரம்தான் ரொம்ப பிடிச்சு போயிடும். அப்படியே பகவானுடைய அப்படியே ஐக்கியமானார் போலே இரண்டரை கலந்து பகவானுடையதான ஆனந்தமான அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை அவனுடைய ரூபம் என்ன, ஸ்வரூபம் என்ன, குணம் என்ன, விபவம் என்ன எல்லாவற்றையும் அளவில்லாம அனுபவிச்சுண்டு. எப்படியாக்கும் ஒரு ஒரு எறும்பானது ஒரு தேன் கடலிலே விழுந்தால் என்ன பரமானந்தப்பட்டு கொண்டிருக்குமோ அது மாதிரி ஒரு தேனானது உயிரோடே எறும்பு கடலிலே பிழைக்கிறதுக்கு மாத்திரம் முடிஞ்சுடுச்சுன்னா எப்படி ஒரு தனி தேன் கடலிலே ஒரு தனி எறும்பு விழுந்தாற் போலே எப்படி ஆனந்தம் இருக்குமோ அது போல பகவான் அனுபவிக்கிறது தான் இந்த ஜீவாத்மாவுக்கு பிடிக்குமே ஒழிய வேற ஒரு வஸ்துவும் பிடிக்காது. அதனால இப்போது நமக்கு பிடிச்சிருக்கிறதுலாம் அஜ்ஞானத்தினால ஏற்பட்டது. இந்த அஜ்ஞானத்தையெல்லாம் கடந்த அந்த பரிபூர்ண பிரம்மத்தை எப்பவுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு முயல வேண்டும். அதுதான் முமுக்ஷுத்வம்னு பேரு. இந்த முமுக்ஷுத்வத்தை ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பெற வேணும். இந்த முமுக்ஷுத்வம்தான் முதல் படி. ஜீவாத்மாவுடைய முக்திக்கு முதல் படி எது? முமுக்ஷுத்வம் என்பதாக ஸ்ரீபாஷ்யகாரர். அந்த முமுக்ஷுத்வம் ரொம்ப அவசியம். அந்த முமுக்ஷுவா இருக்கிறவன் தான் பகவான் அடையிறதுக்குன்னு ஆசைப்பட முடியும். அதுக்கு என்ன வேணும்னா, முதல்ல வைராக்கியம் வேணும். இந்த சுத்தி இருக்கிறதான வஸ்துக்களில் ஆசையை விடணும். இந்த ஆசை இழுத்துண்டே இருக்கும். அந்த ஆசையானது பகவானை மறக்க வைக்கும். பகவத் ஸ்வரூப திரோதானகரீம் ஸ்வபிழையாச்ச போக்ய புத்தேர் ஜனனீம் போக்யத்வேனா. பகவானை மறைய மறக்க வச்சு, தன்னையே நினைக்க வச்சு, நமக்கும் பகவானுக்கும் இடையிலே ஒரு திரை மாதிரி இருந்துண்டு, இந்த திரையே தானே அழகுன்னு காட்டிண்டு, அந்த திரையில நாம பார்க்கறதெல்லாம் வெறும் சினிமா தான். அந்த சினிமாலாம் இந்த இயற்கை காட்டும் சினிமா தான். இதில் பகவானை மறந்துடுறோம். அதனாலே பகவானை மறக்காம இருந்து அவனை அடையிறதுக்கு வேண்டிய உபாயத்தை பார்க்க வேணும் என்பதாக முதல்ல வாஷிகாரர். அந்த பகவான் ஆனந்த ஸ்வரூபி, ஜீவனும் அதே போலே பகவானை போலே ஆனந்த ஸ்வரூபியாக இருக்க வேண்டியவன். ஆனால் பகவானை தெரிஞ்சு கொள்ளல, இயற்கையிலே மூழ்கி கிடக்கிறான். இந்த இயற்கையானது அச்சேதனமானது ஜடமானது இழுக்கிறது, பகவானை மறைக்க வைக்கிறது மறைக்க வைக்கிறது. அதனால எப்படி இந்த பிரகிருதியிலிருந்து அகப்பட்டு கொண்டு அவஸ்தப்படாம பகவானாகிற பரம புருஷார்த்தத்தை அடையணும்னா, அது இந்த பிரகிருதி மண்டலத்திலே இருக்கிற வரைக்கும் நிச்சயமா சாத்தியம் இல்லாது. இந்த பிரகிருதி மண்டலத்தை விட்டு பரிசுத்தமான லோகமான பரமபதத்துக்கு ஜீவாத்மா போகணும். அங்கே போனால் இந்த இந்த பிரகிருதியானது இழுக்காது. அங்கே பரமபதமாகிற வைகுண்டம் பெருமாளை காட்டுறதுக்குன்னே, எப்படி இந்த பிரகிருதியானது பெருமாளை மறைக்கிறதுக்குன்னே ஒரு உலகமா இருக்கோ, அதே போல வைகுண்டமானது பெருமாளை காட்டுறதுக்குன்னே ஒரு உலகமா இருக்காது. குண்டம்னா மறையிறதுன்னு அர்த்தம், வைகுண்டம்னா மறையாதுன்னு, மறைக்காதது. எது மறைக்காதோ அது வைகுண்டம். இங்க பிரகிருதியானது மறைக்கிறது, அங்க வைகுண்டமானது பகவானை மறைக்காது. ஒரு ஜீவாத்மாவுக்கு எந்த விதமான ஒரு மறைவையும் தராம எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடியது அந்த லோகம். அந்த லோகத்துல போய் இருந்தானால்தான் இவன் பகவானை மறக்காம இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்க முடியும். அதனாலே பிரகிருதி மண்டலத்தை விட்டு, இந்த சம்சாரத்தை விட்டு வைகுண்டமாகிற லோகத்துக்கு யாத்திரை பண்றதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன வழியை இவன் தெரிஞ்சு கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம். அது என்ன தகுதி வேணும்னா, என்ன தகுதி வேணும், பகவானை அடையணும்ன்ற ஆசை தான் முதல்ல வேணும். ஆனால் அந்த ஆசை எல்லாருக்கும் வந்தாலும் போகிறதுக்கு வழி வேண்டாமா தெரிய வேண்டாமான்னு, அதுக்கு தான் உபாயம்னு பேர். என்ன உபாயம் பண்ணினா, இந்த லோகத்தை விட்டு வைகுண்ட லோகத்துக்கு போய் இங்கே மறையாமல் பகவானை பரிபூர்ணமாக என்றைக்கும் சேவிச்சுட்டு இருக்கலாம்னா, அது ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப பெரிய வழியாக சொன்னால் பக்தி யோகம்னு சொன்னான். சமநியம ஆசனம் பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு ரொம்ப கஷ்டமான வழிகளையும் சொல்லி வச்சிருக்க உபனிஷத்து. ஆனால் அவ்வளவு கஷ்டமான வழிகளும் கூட வேண்டாம். ஏன்னா அத்தனை கஷ்டப்பட்டு சாதிச்சாலுமே கூட, ஐயோ இவன் இவ்வளவு கஷ்டப்படுறானேன்னு சொல்லி அதுக்கு இறங்கி பெருமாள் மோட்சம் கொடுக்க போறார். அந்த இரக்கத்தோடைய பெருமாள் அவன் காலடியை பிடிச்சிருந்தான்னா, ஐயோ நம்ம காலை பிடிச்சுட்டானே இந்த குழந்தை, இவனுக்கு நான் தர வேண்டாமான்னு சொல்லி அவ்வளவு இரக்கத்தோடே அவரே தரதான் போறார். அதனாலே பக்தி யோகம் பண்ணியோ இல்லை சரணாகதியினாலேயோ தான் அந்த வைகுண்டமாகிற அந்த மறைவில்லாததான பிரகாசமான எம்பெருமான சாட்சாத்தா நமக்கு காட்டிண்டே இருக்கக்கூடியதான லோகத்துக்கு போய் சேர முடியும். அதனாலே சரணாகதியே உபாயம், பக்தி யோகம் உபாயம்னு சொல்லியிருக்கு. அந்த பக்தி யோகம் என்ன கொடுக்குமோ அதே அப்படியே பெருமாள் தன்னுடைய இரக்கத்தினாலேயே கொடுப்பார். தஸ்யஜ வசீகரணம் தத் சரணாகதி ரேவா என்று ஸ்ரீபாஷ்யகாரர் எத்தனை காலம் யோசிச்சு பார்த்தாலும் அதீத அநாகத அனந்த கால சமீக்ஷையாபி. எவ்வளவுதான் நான் யோசிச்சு பார்த்தாலும் இந்த ஆத்மாவை நான் கடத்தேற்றுறதுக்கு என்னாலே முடிஞ்சதான ஒரு வழி இல்லையே என்பதாக சிந்திச்சு எம்பெருமானிடத்திலே எம்பெருமானுடைய திருவடியை பிடிச்சுண்டு கதறினால் அவன் கட்டாயம் கொடுப்பான். இதை நம்மாழ்வார் சொல்லியிருக்கார், சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு சொல்லியிருக்கார். அதனால் அது எம்பெருமான் சரணமடைஞ்சவாளுக்கு மோட்சத்தை நிச்சயம் தருவான் என்கிறதான் அந்த வேதாந்தார்த்தத்தையும் எல்லாத்தையும் அலசி பார்த்து அதனாலே நமக்கு எளியதான வழி இந்த கலியுகத்திலே சரணாகதி தான் என்னும் அந்த சரணாகதியும் ஆச்சாரியர்களுடைய பலத்தினாலே ஆச்சாரியால் திருவடியிலே நாம் பிரார்த்திச்சு பெற வேணும் என்றதை சிவாஷிகாரர் பரப்பி இந்த உலகத்திலே ஜீவன்களுக்கெல்லாம் க்ஷேமமானது சாட்சாத் சரணாகதி தான் உபதேசம் பண்ணி வச்சார். ஆக சிவாஷிகாரர் சொல்லிக் கொடுத்ததான சித்தாந்தம் சர்வேஸ்வரன் எங்கும் எல்லா இடத்திலும் ஆனந்தமூர்த்தியாக வியாபிச்சிருக்கிறவன், அப்பேற்பட்டவன் அனுபவிக்கிறதுதான் இந்த ஜீவாத்மாவுக்கு உண்மையான உயர்ந்த தகுந்த இஷ்டமான அனுரூபமான பொருத்தமான புருஷார்த்தம். அதுதான் அந்த லாபத்தை தெரிஞ்சு கொள்ளல ஜீவன். உண்மையிலே பெருமாளுமே இந்த ஜீவனுக்கு இந்த இப்பேற்பட்ட ஆனந்தத்தை தந்து தான் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறான். ஆனால் பெருமாள் ஆசைப்பட்டும் ஜீவன் தான் ஆசைப்படாததுனாலே இவ்வளவு காலம் கிடைக்காம இருந்தது. எப்பொழுது இந்த ஜீவன் பெருமாளை தான் ஆசைப்படுறானோ அந்த ஆசைப்பட்டு என்ன பெறலாம்னு எப்படி பெறலாம்னு பார்த்தா இந்த சரணாகதி என்கிற உபாயத்தினாலே பெறலாம் என்று சர்வசாஸ்திரங்களும் கோஷிச்சிருக்கிறதுனாலே அந்த சரணாகதியானாலே எம்பெருமான அடைஞ்சு எம்பெருமானிடத்திலே நித்திய கைங்கரியத்தை பரமபதத்திலே அடைஞ்சு கொண்டிருக்க வேண்டியது தான் இந்த ஜீவனுக்கு உண்மையான புருஷார்த்தம். இது அப்பேற்பட்ட புருஷார்த்தத்தை அவன் அங்கு போய்த்தான் பெற வேணும் என்று இருந்தாலும் இது இங்கிருந்த நாளிலேயே ஸ்ரீபதியான எம்பெருமானுக்கு ஸ்ரீமானான நாராயணனுக்கு உகப்பாக வாழ வேண்டும். அந்த பெருமாளுக்கு உகப்பாக வாழ்வது தான் இவனுக்கு புருஷார்த்தம். அந்த உகப்பாக வாழ்வது எப்படி என்றால் பெருமாளுடைய திருப்திக்காக ஜீவன் வாழ வேண்டும் என்பது தான் பரமசாரம். இங்கே இருந்தாலும் பெருமாளுடைய திருப்திக்காகத்தான் வாழணும், வைகுந்தத்திலே போனாலும் பெருமாளுடைய திருப்திக்காகத்தான் வாழணும். அந்த பெருமாளுடைய திருப்திக்காக வாழ்வது தான் தன்னுடைய உண்மையான வாழ்க்கை, தன்னுடைய உண்மையான சந்தோஷம் அப்படின்றத தான் நாம் சொல்கிறோம் பெருமாளுடைய சேஷத்துவம்னு சொல்கிறோம். பெருமாளுக்கு ஜீவன் சேஷபூதன் சேஷபூதன்னு சொல்லுவா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில். சேஷபூதன்னா என்ன அர்த்தம்னா பெருமாளுடைய திருப்திக்காகவே பெருமாளுடைய பிரயோஜனத்துக்காகவே இருக்கிறவன் ஜீவன். இதுதான் இவனுடைய உண்மையான ஸ்வரூபம், இதுதான் இவன் உண்மையான ஆனந்தம். அது அது ராமாயணத்தில் ஒரு இடத்துல வச்சு சொல்றது, பல இடங்கள்ல இருக்கு. பெருமாள் கேட்பார் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா நாமோ வனவாசத்துக்கு வந்துட்டோம், 10 வருஷம் அங்கங்கே ஆசிரமங்கள் எல்லாம் சுற்றி ரிஷிகளுடைய ஆசிரமங்களையே தங்கிட்டோம், இப்போ இங்கே பஞ்சவடிக்கு வந்தாச்சு, இங்கே ஒன்றும் ரிஷிகளுடைய ஆசிரமம்லாம் வேண்டாம், நாம் தனியாக ஒரு ஆசிரமம் கட்டிக்கலாம், இந்த ஆசிரமத்தை தான் கட்டணும்னா நீ தான் எல்லா வேலையும் செய்கிற, நீ தான் போய் ஜலம் எடுத்துன்னு வர, நீ தான் புஷ்பம் எடுத்துன்னு வர, நீ தான் தர்மம் எடுத்துன்னு வர, தலையெல்லாம் நீ தான் பண்ணுற, எத்தனையோ காரியங்கள் நீ தான் பண்ணுற, அக்னிஹோத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் நீ தான் ஒத்தாசையாக இருக்க, அதனால் எங்கே ஜலம் சௌரியமாக கிடைக்கும்னு உனக்கு மனசில் படுறதோ, எங்கே புஷ்பங்கள்லாம் தர்ப்பங்கள்லாம் பக்கத்தில் கிடைக்கும்னு உனக்கு படுறதோ அந்த மாதிரி உன் சௌரியத்துக்காக பார்த்து ஒரு ஆசிரமம் கட்டு, நாமெல்லாம் 3 பேர் அங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஜலராமஞ்சிகம் எத்திர ஸ்தலராமஞ்சிகம் ததா சமீபஸ்தன்ஸ்ய எத்திர சாது சமீப புஷ்ப குயோதகம். அதனால் இந்த மாதிரியான ஒரு இடத்துல எப்பா ஒரு நல்ல ஆசிரமமாக கட்டு அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே இளைய பெருமாள் ஒரே விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சுட்டாராம், ஒரே அழுதாராம். அப்போ தான் சீதாதேவி வந்தாளாம் அந்த இடத்துக்கு. என்ன மச்சினரிய இப்படி அழவிச்சுட்டால் என்ன சொன்னுங்கோ அவரை அப்படின்னு. ஒன்றும் சொல்லலை, அவனை நல்ல இடமா பார்த்து ஏண்டா நீ தானடா ஜலம்லாம் இழுத்துட்டு வர, நீ தானடா எல்லாம் புஷ்பங்கள்லாம் அந்த சமயத்தெல்லாம் கொண்டு வர, பார்த்து உனக்கு சௌரியமாக ஒரு இடமா பார்த்து ஒரு ஆசிரமம் கட்டடா, வேலை செய்கிறதுக்கு சௌரியமாக இருக்குமே ஒரு இடம் கட்டடான்னு சொன்னால் அழறான் இவன். ஏன்னா அவர் பரவானஸ்மி காக்குத்த துவை வருஷ சதம் திரே ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரேதாம் இது மாம் வத அன்னர். இளைய பெருமாள் சொன்னார் பெருமாள் இடத்துல, பிரபு ராமா எனக்கு சௌரியமா ஒரு இடத்துல ஒரு ஆசிரமம் கட்டினா அதுல வந்து நீ குடி இருக்கேன்னு சொல்றியே, அது எனக்கு வேண்டாம்னா. உமக்கு சௌரியமான ஒரு இடத்த சொல்லு, நீர் மலமே ஆசிரமம் என்ன, இந்த இடம் காத்து வசதியா இருக்கு, நன்னா பாக்குறது இயற்கையெல்லாம் அழகா, இங்கேருந்து கண்காட்சியா நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா மலை மேல ஆசிரமத்தை கட்டிவிட்டு நான் மலையடிவாரத்திலேருந்து எத்தனை கூட தீர்த்தம் வேணாலும் மலை மேல ஏழை பண்ணிட்டு வந்து என்ப சுமந்து வர செயல்னா என் அண்ணா என் தெய்வம் என் மன்னி என் தெய்வம். இப்படி திவ்ய தம்பதிகளுக்கு அவா தீர்த்தத்துக்கு அவா நெஞ்சிலே சாந்தமாக ஒருவா தீர்த்தம் சாப்பிடுவாளேன்ற ஆசையிலே நான் எங்கிருந்து வாழ்ந்தாலும் மலை அடிவாரத்திலேருந்து தீர்த்தம் வேலை பண்ணிட்டு தினமும் வந்து சமர்ப்பித்தேன். இப்படி ஒரு நாள் தான் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, பரவானஸ்மிகா குத்தத்வை வருஷ சதம் ஸ்திதே ஸ்வயம் துருச்சரே தேசே, 100 வருஷம் ஆனாலும் அழுக்காம நான் கொண்டு வருவேன். என் மண்ணி சாப்பிட்றதுக்கு தீர்த்தம் கொண்டு போறேன், என் அண்ணாக்கு சாப்பிட்றதுக்கு தீர்த்தம் கொண்டு போறேன், அவளுக்கு கைங்கரியத்துக்குன்னு நான் ஜலத்தை அடிமலையில் மடியா மலை அடிவாரத்திலேருந்து சுமந்து இந்த மலை உச்சி வரைக்கும் எப்பவும் தினமும் கொண்டு வந்து அழுக்காம கொடுத்துட்டே இருப்பேன், தூங்காம கொடுத்துட்டே இருப்பேன். அதே போலத்தான் எதுவா இருந்தா உன் திருப்திக்காக என்று சொல்லி ஒவ்வொரு க்ஷணமும் இந்த ஜீவாத்மா வாழ ஆசை, அது மட்டும்தான் ஆசைப்படுறதுண்ணா. என்று எப்படி பகவானுடைய ஆசைக்காக மாத்திரம் பகவானுடைய திருப்திக்காக மாத்திரம் வாழ்வது தான் ஜீவனுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு இதை இதிகாச புராணங்களே பார்க்குறோம். இதைத்தான் பாஷ்யக்காரர் சொல்லி கொடுக்கும் போது ஜீவனானவன் பெருமானுடைய திருப்திக்காக மாத்திரம் வாழ வேண்டியவன், அதுதான் அவனுக்கு உண்மையான ஆனந்தம். அது உண்மையான ஆனந்தம்னு தெரியாமல் தான் தன் திருப்திக்காக வாழ்வதும் தன்னை சுற்றி இருக்கிற வஸ்துக்களை அடையிறதும் இல்லை வெறுக்கிறதும் தான் திருப்தின்னு நினைச்சுடணும், ஏமாந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கான் ஜீவன். இது உண்மையான வாழ்க்கையே கிடையாது, இது ஏமாந்து வாழ்கிற வாழ்க்கை, ஏமாறாம வாழ்கிற வாழ்க்கை. இதுன்னா அந்த ஸ்ரீபதியான எம்பெருமான் பெருமாளும் தாயாருமா சேர்ந்திருக்கிற சேர்ச்சியில் சேர்த்தியிலே அந்த பரமானந்த தத்துவத்துக்கு, அந்த ஆனந்த தத்துவத்துக்கு ஆனந்தமாய் நாமும் திருப்தியா கைங்கரியம் பண்ணிட்டு வாழறது தான் இந்த ஜீவனுக்கு உண்மையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அடையறதுக்குத்தான் நாம் இங்க இல்லாம வைகுந்தமாகிற அந்த உயர்ந்த லோகத்துக்கு செல்ல வேணும், அதுதான் நமக்கு வாழ்க்கை. எப்படி தெரியாத ஒருத்தன் சுகம்தான், ஒரு பெண் இன்பம் தான் ரொம்ப வசத்தின்னு நினைச்சுக்கிறவன், சார் இந்த லோகத்துல என்ன இருக்கு, என்ன இருந்தாலும் தேவலோகத்துக்கு போனா எப்படி எப்பேற்பட்ட தேவ நங்கைகள்லாம் இருக்கு, அப்சரசுகள்லாம் இருக்கு, அதுதான் வசந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுண்டு எத்தனையோ ரிஷிகள் கூட அப்படி தேவலோகத்துக்கு ஆசைப்பட்டு போயிருக்காளே. அது போல இந்த ஜீவன் அதெல்லாம் அல்பமான வாழ்க்கை. எது உண்மையான ஆனந்த வாழ்க்கைன்னா இந்த லோகத்துல கிடைக்காதது எதுவோ, எது வைகுந்தத்துல மாத்திரம் கிடைக்குமோ, இந்த வைகுந்தத்திலே வாழ்க்கை வாழ்ந்து எம்பெருமானுக்கு சிவபதிக்கு அனவரதம் இந்த ஆத்மாவானவன் அவனுடைய பெருமாளுடைய திருப்திக்காக வாழ்வது நம்முடைய திருப்தி, பெருமாளுடைய திருப்திக்காக வாழ்வது தான் நம்முடைய பரமானந்தம் அப்படின்ற வாழ்வோடே எம்பெருமானுக்கு பிரிவில்லாமல் கைங்கரியம் பண்ணி கொண்டு வாழ வேண்டும் என்று அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இங்கேந்தே நாம் அபியாசப்படுத்திக் கொள்ள வேணும். அந்த அபியாசம்தான் எப்படி கிடைக்கும்னா, நம்ம சுத்தி பெருமாள் வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாள் தானே அர்ச்சாவதாரமாக வந்து இங்கே நமக்கு எளிமையாக செய்வ சாதிக்கிறார். அதனால் வைகுந்தத்திலே வாழ வேண்டிய வாழ்வுக்கு பூர்வ ரங்கமாக அதுக்கு ஒரு முன்னோடியான வாழ்வாக இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பது தான் ஸ்ரீ வைஷ்ணவன் செய்ய வேண்டியதானது. இப்போ ஏற்பட்ட வாழ்வு நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கு நாம் எம்பெருமானிடத்திலே பிராட்டினிடத்திலே சரணாகதி செய்து ஆச்சாரியர்கள் முகமாக நம்முடையதான ரக்ஷாபர சமர்ப்பணத்தை அவா சாதிச்சு கொடுக்க எம்பெருமான் ஏத்துக்கொண்டு இந்த ஜீவனுக்கு இந்த வாழ்வோடு எப்பொழுது வாழ்கிறானோ இந்த வாழ்வு முடிந்தவுடனே அடுத்த க்ஷணம் வைகுந்தத்தை அடைஞ்சு வாழ வேண்டும் என்று ஸ்ரீபாஷ்யகாரர் உபதேசம் பண்ணி கொடுத்து அந்த உபதேசத்தையே பல விவாதங்களினாலும் எல்லா விவாதத்துக்கு எல்லாத்துக்கும் விசாரித்து முடிவு கட்டி கிரந்தங்களினாலும் சொல்லிக் கொடுத்தார் என்று இப்படி நாம் இப்போ ரொம்ப சுருக்கமாக நம்ம வாஷ்யக்காரர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுட்டோம் அனுபவித்தோம். இப்பொழுது நான் சொன்ன விஷயங்கள் சிலது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்திருக்கும், இல்லை எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களாகவும் கூட இருந்திருக்கும். நாம் நம்ம வாஷ்யக்காரர் நமக்கு சொல்லி கொடுத்தது சாரம் இவ்வளவுதான். இந்த விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா இப்பொழுது நாம் சொன்னது பாஷ்யக்காரர் தரிசன நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனம்னா என்ன அப்படிங்கறதுல, பெருமாள்னா என்ன, நான் ஜீவன்னா என்ன, நாம் செய்ய வேண்டியது என்ன, நாம் அடைய வேண்டிய புருஷார்த்தம் என்ன, என்ன பெறப்போகிறோம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாருன்னு மாத்தம் சொன்னோம். ஆனா இதை இந்த இங்கே நாம் வாழும் போது எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன, அதைத்தான் எப்படி ஆக்கும் கீதையிலேயே பகவான் எல்லாருக்கும் உறுத்தி சொல்லி கொடுத்துருக்கார் என்கிறதாக இப்போ எப்படி இந்த வாரம் நம்ம ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கிற விஷயத்தை உள்ளடக்கி ஒரு அழுத்தமாக பாஷ்யக்காரருடைய சித்தாந்தம் என்னன்னு நாம் தெரிஞ்சு கொண்டோமோ, இதே மாதிரியே இதையே அனுசரித்து பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்தில் என்ன சாதிச்சிருக்கார், அதனாலே அந்த கீதா பாஷ்யத்தினுடைய சாரமாக நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்றதை அடுத்த வாரம் சொல்கிறேன். அதோட கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.